மகா பரிசுத்தன் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான காலவளையில் எமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை தூரத்திலிருந்தும் சமயத்திலிருந்தும் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலத்திற்காக உமக்கு சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த வழிபாடுகளுக்காக சோத்திரம். எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற எல்லா நித்தியமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துவோம். உலகமானது விழுந்து போற ஒரு நிலையில இருக்கும் பொழுது, ஜனங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் பொழுது, எங்களுக்கு ஆண்டவரே மேலான வெளிப்பாட்டை கொடுத்திருப்பதற்காக சொல்றோம். இயேசு கிறிஸ்து யார் என்றும், அவர் இப்பொழுது என்ன செய்கிறார், இனிமேல் உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்ததான வெளிப்பாட்டை தந்திருக்கிறீர். நாங்கள் யார், உங்களுடைய வார்த்தையிலே எங்களுடைய ஸ்தானம் என்ன, நாங்கள் என்ன காலத்திலே வாழுகிறோம், எதற்காக இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்தீர், நாங்கள் எங்கே போகிறோம் என்பதான வெளிப்பாட்டை கொடுத்திருப்பதற்காக சோத்திரம். நாங்கள் தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக உம்முடைய சமூகத்திலே நமக்கு ஆராதனை செய்யும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக நமக்கு சோத்திரம். கர்த்தாவே, நீ ராஜாவாக இருக்கிறீர், இந்த உலகத்தை ஆளுகை செய்ய இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை ஆண்டவரே இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து எங்களை மேல எடுத்துக்கொண்டு செல்வீர் என்று அறிந்திருக்கிறோம். உலகமானது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, சீக்கிரமாக அது விழுந்து போகும் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக பாதுகாப்பான இடத்தை வைத்திருக்கிறீர். இப்பொழுது அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று நீதிமன்ற பதினெட்டாம் பத்தாம் வசனத்தில் எழுதியிருக்கிறவனுமாக உம்முடைய வார்த்தைக்குள்ளே எங்களுக்கு அடைக்கலத்தை தந்திருப்பதுக்காக சோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் கீழே எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்திருப்பதுக்காக சோத்திரம். இயேசுவே, உம்முடைய சகினா மகிமை எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நமக்கு சோத்திரம். அந்த கேருபீன்களும் நான்கு ஜீவன் 24 மீன்களும் ஓய்வில்லாமல் பசுத்தர் பசுத்தர் என்று புய்த்து துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீர் எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய மீட்பர், எங்களுடைய மனவாளன், எங்களுடைய ராஜா, எங்களுடைய கர்த்தர் என்று நாங்கள் உமக்கு ஆண்டவரே துதிகளை சொல்லத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். எங்களுக்கு நீர் அதிதமான ஒரு அனுபவத்தை தந்திருப்பதற்காக நமக்கு சோத்திரம். எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறினீர். மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசு ஜெயித்து மூன்றாம் நாளில் வித்திருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியில் இருப்பதற்காக சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நாங்கள் தேவ சமூகத்திலே ஜபத்திலே நாங்கள் இறக்கி வைத்து விடுகிறோம். இப்பொழுது விடுதலையோடு கூட நாங்கள் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்க நீர் உதவி செய்வீராக. நீ சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். எல்லாம் உங்களுடைய ஆதீனத்தின் கீழ், உங்களுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிறது. சாத்தானுடைய சகல கிரிகளையும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். எங்களுக்கு நீ ஜெயத்தை தருவீராக. வாழ்க்கையில மகத்தான விடுதலை தருவீராக. அற்புதமான சுகத்தை நீ தருவீராக. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா ஜீவிக்கிறோம். நீர் யெகோவாயிருக்கிறீர். நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் எங்களை பின்தொடரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுகிறீராக. ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தையானது போதிக்கப்படும்படியாகவும், உங்களுடைய பிள்ளைகள் ஆதியிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாக ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆதியை தருவீராக. எங்களுடைய இதயத்திலே உங்களுடைய வார்த்தையை பிரவேஸ் பண்ண வேண்டுமா ஜீவிக்கிறோம். அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை செய்யத்தக்கதாக, 160 பலம் தரத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் கெஞ்சுகிறோம். தாமைத்துக் கொடுக்கிற உடைய பிள்ளைகளை கூட்டு சேர்ப்பீராக. ஆறானை முடிவு மட்டும் உடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 19 வசனம் முதல் 27 வசனம் முடிய. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:19 வசனம் முதல் 27 வசனம் முடிய. அப்பொழுது பெல்சாத்தார் என்னும் பெயர் உள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்சாத்தாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உம்மை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்சாத்தார் பிரயுத்திரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்ருவிடத்திலும் பலிக்க கடவுது. நீர் கண்ட வீச்சம் வளர்ந்து பலத்து தேசத்தில் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆதாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆதாயத்து பச்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தானே. உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்க வேண்டும் என்றும், இரும்பின் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடு அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும், வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பசுத்த காவலானனை ராஜாவாகி நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகி என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷனின்று நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவி, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தனக்கு சித்தமாய் இருப்பவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அறிக்கையிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். உட்காரும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:13 வாசிக்கலாம்.
நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன்.
காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். A watcher and holy one coming down from heaven. இதுதான் தரிசனத்தினுடைய தலைப்பு. A watcher and holy one coming down from heaven. காவலனாகிய பசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இதே வேட தானியேல் அங்கே சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். இந்த 13 நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். தரிசனம் தொப்பனம் கண்டு அதை சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார். தானியேல் அதற்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது, வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது இதே வேட வந்து அதை ரிப்பீட் பண்ணுகிறதை நம்ம வாசிக்கிறோம். 23 வாசிக்கலாம்.
இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கும் மட்டும் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமும் விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்று வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாக நீர் கண்டீரே.
வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாக நீர் கண்டீரே. அந்த தலைப்பு அதுதான் பிரசங்கம். A watcher and holy one coming down from heaven. இன்றைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? A watcher and holy one. அவர் யார்? காவலனாகிய பசுத்தவன் யார்? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு என்ன பர்பஸோடு இறங்கி வந்திருக்கிறாரோ அதே பர்பஸோடு தான் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1 பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். A mighty angel descended from heaven. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி சம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேலையிடிகளும் தங்கள் சப்தங்களை முழங்கின போது அவைகளை எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதன் பின்பு ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்கால் ஆகிய தீக்க தரிசிக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி ஏழாம் தூவனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறு. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. A watcher and holy one coming down from heaven. காவலனாகிய பசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டே மேகவாத்னேச்சர் அதை சொப்பனத்திலே காண்கிறார். தானியல் அதற்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். தானியல் ஒரு தீர்க்க தரிசி. He was a major prophet. பாபிலோனிலே ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசி. அதே போல இன்றைக்கு அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1 ஏழாம் தூதனுடைய செய்தி. ஏழாம் தூதன் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். சேம் திங் இஸ் ஹேப்பனிங். அது ஒரு பேட்டர்னாக எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு வந்து எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து இப்பொழுது அதே சம்பவத்தை நாம காணும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை நம்ம காணும். உலகம் மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது கடந்த காலத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லுவார்கள். மோசே மூலமாக இஸ்ரவேல வழி நடத்தினார். எலியா பெரிய அற்புதங்களை செய்தார். கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். இதோ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். நமக்காக சிலுவையிலே மரித்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்தவர், ஒரு டீச்சர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? அதை சொல்ல முடியாது. செவன்த் ஏஞ்சல் மெசேஜ் ஆனது தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். இந்த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல், த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் பி பினிஷ்ட். அந்த வாழ்க்கை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் அதை அறிய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் நம்ம மேல எடுத்துக்கொள்வார். உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். பின்பு 1000 வருஷ அரசாட்சி வரும். நியாய தீர்ப்பு வரும். நாங்கள் பாவிகள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். நம்ம பல்லவ ராஜ்யத்திலே போவோம். இது வந்து வருங்காலத்தில் நடக்கிற காரியம். இதை சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் இருக்க சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது என்ன நடக்கிறது என்றுதான் தெரியாது. பிசாசு அவருடைய மரக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிவதுதான் நித்திய ஜீவன். கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் அறிவதல்ல, இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார். அதை இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இனிமேலும் அவர் அதைத்தான் செய்வார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபாரெவர். ஏனென்றால் முன்பு செய்த அதைத்தான் இப்பொழுது செய்கிறார். இனிமேலும் அதைத்தான் செய்ய போகிறார். காட் நெவர் சேஞ்சஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பேட்டர்ன் வந்து மாறுவதில்லை. அது ஒரு பேட்டர்னை நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியில அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ரொம்ப கவனமாக கவனிங்க. டோன்ட் மிஸ் த ரெவலேஷன். வெளிப்பாடுகளை தவற விடாதிருங்கள். கவனமாக கவனிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். 4வது அதிகாரம் முழுசும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் 37 வசனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 37 வசனங்களும் ஒரே ஒரு சம்பவத்தை தான் சொல்லுகிறது. எல்லாமே பெரிய பெரிய வசனமா இருக்குது. அதெல்லாம் நம்ம வாசித்தா அதுக்கே நேரம் நிறைய ஆகும். ஆனா நீங்க வந்து எல்லாருமே பைபிள் படிச்சிருக்கிறீங்க. வீட்டில் போய் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த சம்பவமானது எப்படி நம்ம காலத்துக்கு அது பொருந்துகிறது, நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்பதைத்தான் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய முதல் ராஜா, ஹெட் ஆஃப் த இமேஜ், அவர் வந்து என்றால் அந்த சிலையினுடைய தலையாக இருக்கிறார். கோல்டன் ஹெட், இது அவர் தலையானது தங்கமாயிருந்தது. அதற்கு அடையாளமாக பாபிலோனிய ராஜ்யம் இருக்கிறது. நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ராஜா, அநேக ராஜ்யங்களை அவன் கைப்பற்றினான், ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரர்களையும் அடிமையாக்கினான். ஹி வாஸ் எ கிரேட் கிங், பெரிய ராஜா, சரித்திரத்திலே புகழ்பெற்ற ஒரு ராஜா. பாபிலோன் வந்து ஈராக் தேசமாயிருக்கிறது. அந்த ஈராக் தேசத்திலே வந்த ஒரு பெரிய மகத்தான ஒரு ராஜா. எல்லா ராஜ்யங்களையும் அவன் வந்து தனக்கு கீழ்ப்படுத்தினான். உலகத்திலே எழுந்தின முதலாவது வல்லரசு என்று சொல்லலாம். பிரஜாதிகளுடைய முதலாவது ராஜ்யம் பாபிலோன். பொன்னான தலை, செழிப்பான ஒரு ராஜ்யம், மிகவும் வந்து செழிப்பான செல்வமுள்ள ஒரு ராஜ்யத்தை அவன் ஏற்படுத்தினான். அதனால்தான் அவனுக்கு கோல்டுக்கு அங்கு அடையாளமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா இவர் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறார். சரித்திரத்திலே ஏழு அதிசயங்களிலே ஒன்று தொங்கு தோட்டம். இப்பொழுது அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன், அது அழிஞ்சு போச்சு. இந்த ஹேங்கிங் கார்டன், ஏழு அதிசயங்களிலே உலக மகா அதிசயத்தில் அது ஒன்று. நேபுகாத்நேச்சர் அந்த தொங்கு தோட்டத்தை ஏற்படுத்தினான், பாபிலோன் பட்டணத்தை ஏற்படுத்தினான், பெரிய மதில் சுவரை கட்டினான். ராஜ்யங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தது, எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். எகிப்து தேசத்தை கைப்பற்றினான், அதன் பின்பு இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றி ராஜாக்களை அழித்து அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். 70 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும், பைபிள் ஹிஸ்டரி நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இந்த 4வது அதிகாரத்திலே அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஏற்கனவே 2வது அதிகாரத்தில் ஒரு சொப்பனம் கண்டான். தானியேல் வந்து அதற்கு அர்த்தத்தை சொன்னான். இப்பொழுது மறுபடியுமாக ஒரு சொப்பனை காணும் பொழுது அது பர்சனலா அவனுக்கு அது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவன் வந்து தன்னுடைய அரண்மனையிலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாமே அவனுக்கு செழிப்பாக இருக்கிறது. 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
இது அரண்மனையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சௌக்கியம் உள்ளவனாயிருக்கிறான். எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல சாதகமாக இருக்கிறது. அப்படி நிம்மதியா அவன் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சொப்பனம் வந்தது. 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணி.
இது அவனுக்கு தருவாங்க வந்து அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனமானது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தினது. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. I saw a dream which made me afraid. அது அவனை கலங்க பண்ணிற்று. The visions of my head troubled me. அது என்னை கலங்க பண்ணினது என்று சொல்ல. இது வரைக்கும் பயமில்லாம இருந்தான், ரொம்ப பெருமையாக இருந்தான், யாரும் நம்மை அசைக்க முடியாது அப்படின்னு, எல்லாரும் எனக்கு தான் பயப்படணும் அப்படின்னு இருந்தான். ஆனா இப்பொழுது அவனுக்கு பயம் வந்துவிட்டது என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். I saw a dream and it made me afraid. அது என்னை திகில் அடைய செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பாருங்க, எல்லாமே வந்து ஆண்டவருடைய பெர்மிஷன் படிதான் நடக்கிறது. God permitted it to happen. கர்த்தருடைய அனுமதிக்கு சித்தம் இல்லாதபடி எதுவுமே நடப்பதில்லை. எனக்கு டினாமினேஷன் கிறிஸ்தவர்களுக்கு அந்த அனுமதிக்கு சித்தம் பரிபூர்ண சித்தம் என்பதனுடைய அர்த்தம் தெரியல. அது அவனுக்கு தெரியாதனால எல்லாம் ஆண்ட சித்தம் தான், அந்த சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்க போறதில்லைங்கிறாங்க. எத்தனை பேரும் சொல்லுவாங்க, பெரிய பெரிய பீச்சர்ஸ், கன்வென்ஷன் பீச்சர் தான், இதோ ஆண்டவர் இவரை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கிறார், இவரை சீஃப் மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கிறார், இது ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பைபிள் தெரியல, வெளிப்பாடு தெரியல. கடைசி கால செய்தி தெரிஞ்சாதானே அவங்களுக்கு புரியும். அவங்க எவ்வளவு பெரிய ஸ்காலராக இருந்தாலும், இன்டர்நேஷனல் டீச்சராக இருந்தாலும், அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லாதனால அப்படி சொல்றாங்க. சித்தத்தில் 2 சித்தம் இருக்கிறது, ஒன்னு அனுமதிக்கு சித்தம், இன்னொன்னு பரிபூர்ண சித்தம். பெர்மிசிபிள் அண்ட் பெர்ஃபெக்டிபிள். அதான் அவங்களுக்கு தெரியாதனால எல்லா ஆண்ட சித்தம் தான், எல்லா ஆண்ட சித்தம் தான். அந்த சித்தத்தில் 2 வகை இருக்குது. ஒன்னு வந்து அனுமதிக்கு சித்தம், இன்னொன்னு பரிபூர்ண சித்தம். இப்ப என்ன சொல்றாங்க, அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகிறாருன்னா அவருக்கு அத்தனைக்கு பாபாம இருக்கலாம், ஆனா அது ஆண்டவருடைய அனுமதிக்கு சித்தம். கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா வருகிறார் என்றால், சாலமன் வருகிறார் என்றால், தாவீது வருகிறார் என்றால், அது தேவனுடைய பரிபூரண சித்தம். ரெண்டு பேரையும் ஆண்டவர் தான் கொண்டு வர்றாரு. ஒரு உண்மையுள்ள மனுஷனை கொண்டு வருகிறார், ஒரு உலகப்பரமான மனுஷனை கொண்டு வரும் பொழுது ஒரு டிக்டேட்டரையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹிட்லர் முசோலினி போன்ற, ஸ்டாலின் போன்ற டிக்டேட்டரையும் கொண்டு வரும் பொழுது எல்லாம் ஆண்டவர் சித்தம் தான். ஆண்டவர் சித்தம் இல்லாம வருமா? இதுதான் இவங்க பேச்சு. ஆனா அதை அனுமதிக்கு சித்தம், பெர்மிசிபிள். ஆனா பரிபூர்ண சித்தம் வந்து வார்த்தையின்படி இருக்கும். சித்தம் சித்தம் சொல்லிட்டு அர்த்தம் தெரியாம பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நேபுகாத்நேச்சார் வந்து பாபிலோனிய ராஜா, அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். அவன் பாபிலோனிய ராஜாவாக வரும்பொழுது தேவன் அதை அனுமதித்தார். ஆனா உலகத்தில் இன்னைக்கு பாவத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், விக்கிரஹாரனை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், பல மார்க்கங்களை அனுமதித்திருக்கிறார், பல ஈசம் சோசியலிசம் ஹியூமனிசம் இத பல காரியங்களை அனுமதித்திருக்கிறார். இதெல்லாமே தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடலாம், ஆனா ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல. இல்லையா வந்து தேவ ஜனங்களை சபிக்க போகும் பொழுது கர்த்தர் போகாண்டான்னு சொன்னார், அதெல்லாம் பரிபூர்ண சித்தம். அவன் என்ன செய்யறாண்டால் மறுபடியும் ஜோம் பண்ணும் பொழுது நீ போன்னு சொன்னார், அது அனுமதிக்கு சித்தம். போகாண்டான்னு சொன்னவர் திருப்பி போன்னு சொன்னாரு. ஒன்னு பரிபூர்ண சித்தம், இன்னொன்னு அனுமதிச்சது. கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது வார்த்தையின்படி கரெக்ட். அவள் ஆபிரகாமின் சந்ததியார், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்கள போய் சபிக்க போகக்கூடாது. இமானாண்ட ஜோம் பண்றான், பணத்துக்கு ஆசைப்படுறான், ரெண்டாவது ஒரு போன்னு சொன்னார், அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். உலகத்தில் நடக்கிறது எல்லாமே தேவனுடைய அனுமதி இல்லாதபடி வர நடக்காது. இப்போ நீங்க வந்து இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்ன சித்தம்? பரிபூர்ண சித்தம். ஹல்லேலூயா. நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறீர்கள், அவருடைய சமூகத்திலே களி கூடும்படியாக வந்திருக்கும் பொழுது வார்த்தையின்படி கரைச்சி இது அனுமதிக்கு சித்தம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்றால், உலகப்பரமா ஷாப்பிங் போறாங்க, ஆனாலும் எந்த விதமான ஆபத்து இல்லாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார் அதை. சரி, நீ போ. ஒரு ஆத்மா பின்வாங்கி போகுது, ஆண்டவர் அனுமதிக்கிறார். வார்த்தையை விட்டு விலகி போகுது, ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீ சரி, நீ கொஞ்ச காலம் நீ போ. அவர் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதான் பெர்மிசிகள். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் வந்து அவன் எகிப்தின் மேல படையெடுத்து செல்கிறான், எகிப்தையும் அவன் ஜெயிக்கிறான். அடுத்தது வந்து இஸ்ரேல் நாட்டை ஜெயிக்க வேண்டும். அவன் ஒரு சூப்பர் பவர் உடையவனாக இருக்கிறான். அத்தாரிட்டி, கிங்டம், பவர், குளோரி, வெல்த், மெஜஸ்டி, ரிச்சஸ் இதெல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய ராஜ்யம் உலகத்திலே தலை சிறந்த ராஜ்யமாக இருந்தது. He was even given all the beasts of the field. மிருகங்களும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அந்த தேசங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, இஸ்ரேல் தேசத்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் மீறும் பொழுது ஆண்டவர் இந்த நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்துகிறார். அவங்களை போய் அழிப்பதற்காக அவங்களுக்கு சிக்ஷை கொடுக்கும்படியாக, சாட்டைஸ் த நேஷன், அவங்களை வந்து தண்டிக்கும்படியாக ஒரு ஆயுதமாக நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அமெரிக்கா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அது மோசமான பாவத்திலே இருக்கிறது. வாடிகன் பட்டணம் கத்தோலிக்க மாற்றம் ரோமாபுரியானது உலகமெங்கிலும் தவறான உபதேசத்தை கொண்டு மரியாதை வணங்கும்படியாக சிலை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ரெண்டையும் அழிக்கிறதுக்காக ஆண்டவர் ரஷ்யாவை வச்சிருக்கிறார், கம்யூனிஸ்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆட்டோம் பாம்பு வாடிகன் பட்டணத்தில் போடும் பொழுது இவ்வளவு தலை சிறந்த பட்டணம் அந்த ஒரு மணி நேரத்தில் அழிந்து போகும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அமெரிக்கா உலகத்திலே ரிச்சஸ் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியும் ரஷ்யா வந்து அங்கே ஆட்டோம் பாம்பு போடும் பொழுது எந்த விதமான ஜீவராசிகள் இராதபடி இடிபாடுகளும் புகைக்காடுமாக மாறும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால ரஷ்யாவை வந்து ஒரு டூலாக அந்த வச்சிருக்கிறார். அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது ஒரு கருவியாக, அவளை அழிக்கும்படியாக ஒரு கருவியாக நேபுகாத்நேச்சார் என்று வைத்திருக்கிறார். God permitted it to happen. ஆண்டவர் வந்து அது நடக்கும்படியாக பெர்மிட் பண்ணியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான், எரேமியா 39:6-7 வாசிக்கும் பொழுது, நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்க, அதனால என்ன செய்வது என்றால் உங்களுக்கு நேபுகாத்நேச்சார் வந்து உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவான். 70 வருஷமாக நீங்கள் பாபிலோனில இருப்பீர்கள், நீங்க வந்து அந்த ராஜாவை சேவிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 25:11 வாசிக்க முடியும். எரேமியா 29:10 நீங்க வாசிக்க முடியும். எரேமியா 39:6-7 வாசிக்கும் பொழுது அதுல என்ன வாசிக்கிறோம் வாசிக்கலாம்.
பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல.
நேபுகாத்நேச்சார் வந்து இரக்கமற்றவன், ரூத்லெஸ் மேன், இரக்கமற்றவன். அவனுடைய கடைசி ராஜா சிதேக்கியா, அந்த சிதேக்கியாவுடைய குமாரர்களை அவன் கண்ணு முன்னாலேயே வெட்டுகிறான். அவன் கடைசியா அவன் கண்ணை வச்சு பார்த்தது தன் குமாரர்கள் வெட்டப்படுவது பைபிள்ல போட்டிருக்கு. பின்பு அவன் கண்ணை புடுங்கியாச்சுன்னா அவன் கண்ணை பரம்பரை எதையுமே பார்க்கல. அவன் கடைசியா அவன் கண் பார்த்தது தன்னுடைய குமாரர்கள் வெட்டப்படுவது. எவ்வளவு பயங்கரமான காரியம். நேதுவாத் நேச்சியார் எவ்வளவு இரக்கமற்ற மனுஷன். ஆண்டவர் அதை அனுமதித்தார். அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. அது என்ன சித்தம்? அது இவங்க வெட்டப்படுவதும் கண்ணை புடுங்குவதும் வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தமா? அது தேவனுடைய சித்தமா? அது சித்தம் தான், ஆனா அது அனுமதிக்கு சித்தம். கர்த்தர் அதை பெர்மிட் பண்ணிருக்க. ஏன் வந்து அந்த சிதேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தனாலே, அந்த யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமா ஜீவித்தனாலே, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காத அப்படினாலே அதிகமாக நடந்தது. He killed the boys before their father's eyes, then put the man's eyes out. The last thing the man saw were his own sons dying before him. தன்னுடைய சொந்த குமாரர்கள் தனக்கு முன்னதாக சாததை அவன் பார்க்கும்படியாகினா. ஒரு ராஜா கர்த்தருக்கு விரோதமாக போகும்பொழுது முடிவு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அந்த நேபுகாத் நேச்சார் ஒரு இரக்கமற்றவன். அவன் இஸ்ரவேலை வந்து இஸ்ரவேலை வந்து எருசலேமை முற்றுகை போட்டான். ஜனங்கள் அங்க பட்டணத்துக்குள்ள இருந்தார்கள். பின்பு திறப்பு கண்டது, மதில் சுவரில் திறப்பு கண்டது. தப்பித்துக் கொடுமையாக வெளியே ஓடும் பொழுது அவனை பிடித்து அவனுடைய குமார்களை பிடித்து இவ்விதமாக நடந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 36 வாசிக்கிறோம். ஆனால் எரேமியா என்ற விளக்கமாக சொல்கிறார். எரேமியா அதனுடைய ஐ விட்னஸ் இருக்கிறார். God permitted it to happen. ஆண்டவர் அதை பெர்மிட் பண்ணினார். நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? We know the word of God. நாம கர்த்தருடைய வழிகளை அறிந்திருக்கிறோம். We know the ways of God. நாம் தேவனுடைய திட்டத்தை அறிந்திருக்கிறோம். We know the plan of God. Hallelujah. அதெல்லாம் அறிஞ்சிருந்து நம்ம பின்வாங்கி போனா இஸ்ரவேலர்கள் அதான் செஞ்சாங்க. ஆண்டவர் வந்து அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். விரோதி வந்து நம்மை வந்து மேற்கொள்ளும்படியாக, விரோதி வந்து நம்மை டிஸ்ட்ராய் பண்ணத்தக்கதாக அனுமதிக்கிறார். எல்லாமே தெரியுமே. எத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்கிறோம்? ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி தெரிந்திருந்து ஒரு ஆத்மா பின்வாங்கி போனால் ஏற்ற வேலையில ஆண்டவர் அங்க நேந்திராத் நேச்சார் அரைச்சிருந்தார். இன்னைக்கு அவங்க ரஷ்யாவை வைத்திருக்கிறார். உலகத்திலே அதிக ஆட்டம் பாம்ப்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதோ ஆண்டவர் ஒரு டூலை பயன்படுத்துகிறார். ரஷ்யா ஒரு தேவனை அறியாத ஒரு நாடு. ஏ அந்த நாட்டை வந்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார், மேற்கொள்ள முடியாத செய்கிறார் என்றால் அது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா? அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது? அதுதான். அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 வாசிக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். தினைய விதைத்தவன் தினையா இருப்பான், தினைய விதைத்தவன் தினையா இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கவில்லை என்றால் ஒரு நாளிலே ஜட்ஜ்மெண்ட் நம்மகிட்ட வரும்பொழுது தப்பித்து போக முடியாது. எல்லாருமே நம்ம நினைக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. God has a way to strike terror in the heart of people. இப்பொழுது அந்த ராஜாவுக்கே பயம் வருது. இரக்கமற்ற ஒரு ராஜா, ரூத்லெஸ் கிங், அந்த பொல்லாத ஒரு ராஜா யாருக்குமே பயப்பட மாட்டான். எல்லாமே அவனுக்கு அடிபணிது, சரணடையுது. கடைசியா அவனுக்கும் ஆண்டவர் திகிலை உண்டு பண்ணுவார். அவனுக்கு ஒரு திகிலை உண்டு பண்ணதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? This man was fearless man. This man saw a dream. இதே இவன் ஒரு பயப்படாதவன், இவனுக்கு ஒரு சொப்பனத்தை பார்த்து இவனே திகில் அடைகிறான், கலக்கம் அடைகிறான். ஆண்டவருக்கு நான் யாருக்குமே பயப்படமாட்டேன், என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, ஐ ஆம் தி டிக்டேட்டர். உன்னையும் ஆண்டவர் நல்ல பயப்பட வைப்பார், உன்னை திகில் அடைய வைப்பார், உனக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். எத்தனை பேர் அறிந்திருக்கோம், பைபிள் சொல்லுகிறது. God's word never changes. Hallelujah. அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கொண்டு வந்தால் ஒரு டிக்டேட்டருக்கு அதை கொண்டு வர முடியும். தானே ராஜா, தான் வைத்ததுதான் சட்டம், என் இஷ்டப்படியே எல்லாத்தையும் செய்வேன், எல்லாரும் என் பேச்சுதான் கேட்கணும்னு சொல்லும் பொழுது அவனையும் ஆண்டவர் பயமடைய செய்வார். அதுதான் நம்ம நாலாவது வாசிக்கணும். பபிலோன் வந்து என்னென்னால் அது வந்து ஹேம் ஜெனரேஷனை சேர்ந்தவர்கள், ஷேம் காம் யாபேத், காமின் ஜெனரேஷனை சேர்ந்தவர்கள். நிம்ரோத் கத்திற்கு விரோதமான வேட்டைக்காரனாக இருந்தான், நிம்ரோத் மார்க்கத்தை சேர்ந்தவன். இவன் வந்து பாபிலோன், நிம்ரோத் பாபிலோனை கட்டினான். இது அந்த பாபிலோன் வந்து ஆதியாம பனோராதியத்தை வாசிக்கிறோம், இப்பொழுது ஆதியாமத்தில் டேனியல் பைபிள்ல மத்தியில வாசிக்கிறோம். இது அந்த ராஜ்யத்துக்கு இவன் ராஜா, நிம்ரோத்தின் மார்க்கத்தை சேர்ந்தவன், ஹேம், ஹேம் ஜெனரேஷனை சேர்ந்தவன். இவன் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு வந்து அப்பாற்பட்டவன், இஸ்ரேலின் காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவன். அவன் கூட கத்தரை அறிக்கை பண்றான், ஆண்டவர் அவனை அறிக்கை பண்ண வைக்கிற. ஆனாலும் அவன் வந்து ரசிக்கப்பட்டான், அவன் வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறினான் என்று பைபிள்ல நமக்கு இல்லை. ஆனா அவனை அறிக்கை பண்ண வைக்கிறார். சத்துருக்களையும் சில நேரத்தில் ஆண்டவர் அறிக்கை பண்ண வைக்கிறார், புற மதஸ்தார்களையும் அறிக்கை பண்ண வைக்கிறார், பொல்லாத மனுஷனையும் இயேசுவே கத்திரந்து அறிக்கை பண்ண வைக்கிறார். அவன் அறிக்கை பண்ணினால ரச்சிக்கப்பட்டுட்டான்னு அர்த்தமா? இல்ல. முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் நிருபம் எழுதின மாதிரியே அவன் சொல்றான். பவுல் எப்படி நிருபத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி வேர்ட் அவன் யூஸ் பண்றான். ஒன்னாவது வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால்,
பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனங்களுக்கும் ராஜா எழுதுகிறது என்னவென்றால், தொடர்ந்து வாசிக்கலாம்,
உங்களுக்கு சமாதானம்
பெருக கடவுது, உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கத்தரை அறிக்கை பண்றான். வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. கத்தரை அறிக்கை பண்றான், அறிக்கை பண்ணாலும் அவன் ரசிக்கப்பட்டானா? ஒரு வேலை சொல்றது, ஒரு பாதி வந்து ரொம்ப நல்லா அறிக்கை பண்ணுவான், உங்க ஆண்டவர் தான், உங்க சர்ச்சு தான், உங்க பாஸ்டர் தான், எல்லாமே கரெக்டும் வாங்க, அதனால அவங்க ரசிக்கப்பட்டாங்களா? இல்ல. அதே மாதிரிதான் இப்பொழுது அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் பயத்தை ஏற்படுத்துகிறார். அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான், அந்த சொப்பனம் வந்து he began to tremble. அதுக்கு அர்த்தம் சொல்வதற்காக தானியல் அங்க இருக்கிறான்னு தெரியும். ஏற்கனவே அவன் கண்ட சொப்பனத்துக்கு தானியல் தான் அர்த்தம் சொன்னான், வேற யாரும் அர்த்தம் சொல்லல. அவன் கண்ட சொப்பனத்தை தானியல் ஜெபம் பண்ணும்பொழுது தரிசனமாக பார்த்து அந்த வியாக்கியானத்தையும் தேவனத்திலிருந்து பெற்றுக் கொண்டு வந்து சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய காரியம். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிறான். அவ்விதமான ஒரு தானியல் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனை கூப்பிடாதபடி அவன் வழக்கமா சோசியர்களையும் குறி சொல்றவர்களையும் தான் கூப்பிடுறான். இதுதான் அரசாங்கம், பாலிடிக்ஸ். அதுதான் பாலிடிக்ஸ்ல வந்து அந்த சோசியக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் கூப்பிட்டு தான் கேட்குது. பெரிய பெரிய டினாமினேஷன் ஹெட் பீப்பிள் தான் கூப்பிடுவாங்க, தேவனுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அதுதான் ராஜாக்கள் கடைப்பிடிக்கிற பாரம்பரிய மார்க்கங்கள். அங்கே அவங்களால சொல்ல முடியாட்டாலும் இதை உண்மையான தேவனுடைய மனுஷன் ஒரு தீர்க்க தேசி இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியதான் செய்யும். ஆனாலும் அங்க நீங்க முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சொப்பனத்தையும் சொல்லுகிறான். ரெண்டாவது சொப்பனத்தையும் மறந்துட்டான். இப்ப வந்து அதோட கொஞ்சம் ஈஸி தான், சொப்பனத்தை சொல்றான், அர்த்தத்தை சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரியும். பெரிய 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 பிரீச்சர்ஸ், பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், ஆயிரக்கணக்கில் கூட்டம் வருகிற பிரசங்கியாரை கொண்டு வந்துட்டு வெளிப்படுத்துற விசேஷம் அடையாளங்களால் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிற வெளிப்பாடு என்ன அவங்கள சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்க எந்த பிரசங்கியாராலும் சொல்ல முடியாது. அதை ஆண்டவர் ஒரு தூதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹலலுயா. ஒரு தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்துற அவருக்கு மட்டும்தான் அந்த வியாக்கியானவர், வேற யாருக்கும் வராது. ஏன்னா கத்தர் அந்த வெளிப்பாட்டை அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா அடையாளங்களால எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஓல்ட் டெஸ்டமென்ட் சிம்பல். இன்னைக்கு உலகத்தில் பெயர் பெற்ற பிரசங்கியாரை கூப்பிட்டு அர்த்தத்தை சொல்லுவாங்க, கஸ் ஒர்க்கா சொல்லுவாங்க, கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது தேவன் தான் வெளிப்படுத்தணும். ஹலலுயா. தேவனுடைய வார்த்தை எப்பொழுது ஒரு தீக்கு தேசிய வருகிறது. ஹலலுயா. God's word never comes to the theologians. Theologians are the very people. It always comes to the prophet. Hallelujah. Not one of them could say what the dream meant. And Arthata Yanagandu Urtaralam Solamadiavalai. இப்பொழுது தானியல் அழைக்கப்படும் பொழுது தானியல் அந்த சிம்பலுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். ஒரு கொஞ்ச நேரம் தானியல் அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் திகைக்கிறான். என்ன சொப்பனம்? ஒரு பெரிய விருட்சம், ஒரு மரம் இருந்தது. வானத்தை அளவு அறுக்கும் அவ்வளவு உயரமா இருந்தது. அதன் கிளைகள் உலகத்தையே மூடுற அளவுக்கு பெருசா படர்ந்திருந்தது. இது ஆறு மிருகங்கள்லாம் வந்து அந்த மரத்தின் கீழே வந்து இருந்தது. இலைகள் நேர்த்தியா இருந்தது, கனிகள் மிகுதியா இருந்தது. மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த மரத்தினாலே போஷிக்கப்பட்டிருந்தது. அது பொழுது என்னச்சென்றால், அப்படி சொப்பனை காணும் பொழுது ஒரு இங்க பசுத்த காவலனாகிய ஒரு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அந்த காவலாளன் வந்து என்ன சொல்லுகிறார், அந்த வாட்சியர் வந்து என்ன சொல்லுகிறார், இந்த மரத்தை தரித்து போடுங்கள், இதன் எலைகளை உறுத்தி போடுங்கள், இதன் கனிகளை சிதறடிக்குங்கள், இதன் கொப்புகளை வெட்டி போடுங்கள், இதன் கீழ் இருக்கிற மிருகங்கள் சிதறடிக்கப்படக்கடவது, இதில் இருக்கிற பறவைகள் ஆகாயத்து பறவைகள் சிதறடிக்கப்படவது, ஆனாலும் அடிமரம் மட்டும் இருக்கட்டும். அந்த அடிமரம் பனியினாலே அது வந்து நனைவதாக ஏழு காலங்கள் அதன் மேல செல்லும் என்று நினைச்சா அங்க வந்து சத்தம் கேட்டது. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அந்த பரம அதிகாரத்தை அறிய மட்டும் ஏழு காலங்கள் அவன் மேல் சொல்ல கடவுது என்று அங்கிருந்து அந்த நினைச்சிருந்தால் அந்த சத்தம் கேட்கிறது, தரிசனத்தை பார்க்கிறார், தூக்கம் கலைந்து விட்டது. சொப்பனுக்கு அங்க வந்து சோசியர்கள் குறி சொல்லுகிறவர்கள், பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க எல்லாம் அவங்களால வந்து சொல்ல முடியவில்லை. அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஏதோ கத்தர் இறங்குகிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், ஏதோ அக்கினிய பார்க்கிறேன் அப்படிலாம் சொல்றவங்க அவங்களால சொல்ல முடியல, ஒருத்தரால சொல்ல முடியல. முழு உலகத்தையுமே அது போஷிக்கிற அளவுக்கு அந்த விருட்சம் அவ்வளவு பெருசாக இருந்தது. இத வந்து ஹியூ டவுன் தீ, இதோ அதை வெட்டி போடுங்க அப்படி சொல்லும் பொழுது தானியல் அந்த தானியல் தந்த சொப்பனத்தை சொல்லும்போது தானியல் ஒரு நிமிஷம் தாமதிக்கிறார், உடனே சொல்லல. ஏன் நீ தாமதிக்கிறா? உனக்குள்ள பசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது, உனக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருக்கிறது, உன்னால இது ஈஸியா சொல்ல முடியுமே அப்படி சொல்லும் பொழுது தானியல் என்ன சொல்லுகிறார், இந்த சொப்பனத்துல வந்து வேற யாருனாலாவது நிறைவேறினா பரவாயில்ல, உங்களுடைய சத்துருக்கள் மேல அது பலித்தப்படுறதல்ல, உம மேலாம் பலிக்க போகுது, அதனால நான் திகைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். God has a way that he could show people in different simples. இதான் கண்டால் ஆண்டவர் ஒரு சிம்பிளா காமிக்கிறார். அவனுடைய லைஃப் வந்து ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ வந்து அவன் தான், அந்த மரம் அவன் தான். ஆண்டவர் ஒரு சிம்பிளா அடையாளமாக காமிக்கிறார். அந்த மரம் வெட்டப்படுகிறதால் அவன் அங்கு இது அவன் அழிக்கப்படுகிறான், அவனுடைய ராஜ்யமானது அழிக்கப்படுகிறது. ஆனாலும் என்ன சொல்லப்படுது, அடிமரம் இருக்கட்டும், அதன் வேரோடு சேர்ந்து அடிமரம் இருக்கட்டும், ஏழு காலங்கள் செல்லும் என்று சொல்லப்பட்டது. ஏழு காலங்கள் என்றால் ஏழு வருஷம். இதுவாக சொல்லப்படும் பொழுது தானியல் வந்து கொஞ்சம் தாமதிப்பதற்கு, தயக்கம் அடைவதற்கு என்ன காரணம் என்றால், அது நேபுகாத்நேச்சார் மேலே நிறைவேறப்போகிறது. ஒன்னு சாமியல் மூணாவது இடத்துல ஏலியும் சாமியலும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. ராத்திரி தூங்கும் பொழுது கத்த சாமிவேலே சாமிவேலே என்று கூப்பிட்டார், மூணு முறை கூப்பிட்டார். மூணு முறையும் ஏலிட்ட போயிட்டு, ஏலி நீங்க தாத்தா நீங்க தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உங்க கூப்பிடலப்பா நீ படுத்து தூங்கிக்கே. மூணாவது முறை கேட்கும் பொழுது அந்த ஏலி அறிந்து கொண்டா கத்தர் தான் கூப்பிடுறான்னு சொல்லி, கத்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறேன் என்ற ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, இப்பொழுது நாலாவது முறை வந்து ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் அதே வேடை சொல்லுகிறான், கத்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறான். அவனுக்கு ஒரு 12-13 வயசு இருக்கலாம், ஒரு சிறுவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவங்கிட்ட அந்த பக்கத்தில் படுத்து கிடக்கிறான் ஏலி. அவனையும் அவனுடைய பிள்ளைகள் ஓபினி பிரகாசையும் அவன் குடும்பத்துக்கு வர வேண்டிய தண்டனைகளையும் எல்லாத்தையும் இங்க சொல்லுகிறார், இந்த சிறுவனிடத்தில் சொல்லுகிறார். அங்க ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆனா ஏலிக்கு காது கேட்கல, ஆனா சாமியலுக்கு தான் கேட்குது. ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. காலையில எழும்பி இதை சாமியல் எழு கேட்கிறா, ஆண்டவர் நேற்று வந்து சொந்திருப்பார்ல, நீ வந்து அதை அடத்த, நீ வந்து கண்டிப்பா சொல்லணும். ஆனா சாமியல் தயங்குறான், ஏன்னா ஏலியை பற்றி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி முழுவதும் ஆண்டவர் ஒரு மனுஷன் பேசுறார், ஏலியை பற்றி தான் பேசுறார். டாக்டர் ஜேக்கப் ஒரு பெரிய மனுஷன், புக்கெல்லாம் அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார், பிரஷர் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் மந்த்லி ஒன்ஸ் அங்க வர போய் பார்ப்பேன். அவர் காலத்துக்கு பிறகு நான் பிரஸுக்கு போனதே கிடையாது. ஆனா அவர் வந்து என்கிட்ட எல்லா விஷயங்களையும், இந்த பிரஸ் காரியங்களையும் மெசேஜ் காரியங்கள் எல்லாத்தையும் மணிக்கணக்கா என்கிட்ட பேசுவார். அவர் பெரிய மனுஷன், நான் சாதாரண ஆள். ஆனா அவர் எல்லா சீக்கிரட்டையும் என்கிட்ட பேசுவார். பாருங்க, அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவர், ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர், அவர் எல்லாம் அறிந்தவர். இந்த சிறுவனோடு கூட எல்லாத்தையும் பேசுறாரு. ஆண்டவர் ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டாரு? ஹல்லேலூயா. நம்ம சின்சியரா இருந்தா ஆண்டவர் கத்தரை உண்மையா நேசித்தால் இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேச முடியும். ஹல்லேலூயா. நேரடியா பேசாட்டாலும் வேறு விதத்துல நம்ம கிட்ட பேச முடியும், வார்த்தையின் மூலமா நம்மளோட பேச முடியும். ஆமென். ஏலி வந்து ஏலிக்கு தான், ஏலி மேல வர நல்ல செய்தி கிடையாது. ஏலி மேல வர நியாய தீர்ப்பை சொல்லும் பொழுது, ஓபினி பினகாஸ் மேல வர நியாய தீர்ப்பை சொல்லும் பொழுது, நீ கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நீ கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவர் கத்தர் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லிட்டு அப்படி ஏலி சொல்லிவிட்டான். பாருங்க, அதனால ஏனுகாத் நீச்சார் மேலேயே அவருக்கு வரப்போகுது. இதனால தானியல் கொஞ்சம் தயக்கமா இருந்தான். இப்பொழுது அவன் சொல்லுறான், அந்த விருட்சம் நீர் தான், அது வானவரையும் எட்டினது, ஆகாயத்து பட்சிகள் அதில் தாபரித்தது, இதோ அதன் கனி மிகுதியா இருந்தது, எல்லா ஜீவனுக்கு அதில் ஆதாரம் உண்டாயிருந்தது, அந்த விருட்சம் வந்து அது நீர் தான் என்று அவன் சொல்லுகிறான். 22-23 வாசிக்கலாம்.
அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே உமது
நீர்தான் அந்தது, அந்த விருட்சம் நீர்தான். அது ஒரு சிம்பல், ஆனா ரியாலிட்டி வந்து என்னன்னா நேபியாத் நீச்சர். அது விருட்சம் வந்து ஒரு அடையாளம், ஆனா உண்மையான பொருள் வந்து நேபியாத் நீச்சர். மனுஷனை ஆண்டவர் மிருகத்துக்கு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். துன்மார்களுடைய வழியில் நடையாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், அதாவது அவிசுவாசிகளுடைய பிரின்சிப் நமக்கு தேவையில்லைங்கிற. அவிசுவாசிகளை நேசிக்கணும், உலகத்தில் இருக்க எல்லாரையும் நேசிக்க தான் செய்யணும். யாரையும் பயிக்க கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. அதே சமயத்தில் அவங்க கூட போயிட்டு நம்ம சஞ்சரிக்கிறது நேரத்தை காலத்தில் அவங்க கூட கழிக்கணும்னு பைபிள்ல சொல்லியிருக்க. விசுவாசியுடனே அவிசுவாசிக்கு பங்கு ஏது அப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால ஒன்னா செய்யணுமே அதுதான். துன்மார்க்கோடு ஆலோசனைனாலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம பைபிள படிங்க. செல்போனையும் பார்த்துக்கிட்டே இருக்காதங்க, அதே பார்த்துக்கிட்டே இருக்காதங்க. கத்துடைய வேகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீக்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். அவன் அப்படியமான ஒரு ட்ரீயா இருக்கிறான். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனுஷன் அங்க மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதே போலதான் நேபுகாத் நேச்சார் ஆண்டவர் காமிக்கும் பொழுது சொப்பனத்தில் ஒரு சிம்பிளா காமிக்கிறார். அந்த ரெவலேஷன் உள்ள மறைஞ்சி இருக்கிறது. ஆண்டவர் அடையாள சின்னத்தினால காமிக்கிறார். அதுதான் ஏழாம் முத்திரை முத்திரையில பார்க்கும் பொழுது அடையாளங்களால இருக்கிறது. இதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த அடையாளத்தை பார்க்கிறாங்க. ஆனா அடையாளத்துக்கு பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஒரு தீர்க்க தரிசிக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹேண்டா அது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கப்படுது, செகண்ட் ஹேண்டா நீங்களும் நானும் ரிசீவ் பண்ணணும் என்பது தேவனுடைய பேட்டர்னா இருக்கிறது. அந்த பேட்டர்னை மாற்ற முடியாது. அதனால நம்ம எல்லாரும் ஒரு ட்ரீயா இருக்கிறோம். நம்ம நீக்காலையும் ஓரமாய் நடத்தப்பட்ட அந்த ட்ரீயா இருக்கிறோமா, அல்ல நேபுகாத்நேச்சார் போல ஒரு ட்ரீயா இருக்கிறோமா? அது வெட்டப்படும். This revelation, how God deals with man on earth. இந்த வெளிப்பாடானது மனுஷனோடு தேவன் எவ்விதமாக ஈடுபடுகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 23 வாசிக்கலாம்.
இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகி அடிமரம் தலையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும்.
இதுல இந்த விருட்சம் வந்து வெட்டப்படணும், ஆனா வேரோடு பிடுங்கக்கூடாது. வேறு இருக்கட்டும் அடிமரம் இருக்கட்டும், அதெல்லாம் பில்டிங்ல வந்து அரச மரம் மாணிக்கும். அது என்ன செய்யும், உடனே அதை பிடிங்கி போலன்னா அது மேல இருந்து கீழே வரைக்கும் வேறு விட்டு பில்டிங்க ரெண்டா போயிடும். எவ்வளவு கான்கிரீட் கட்டடமா இருந்தாலும் அது உடைச்சிடும். அந்த இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வேரோடு பிடுங்கிட்டா மறுபடியும் வராது. அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா மறுபடியும் அது துளுக்கி துளுத்து பில்டிங்கை கெடுத்துக்கிடும். அதனால பாருங்க, வேரோடு பிடுங்கல, வேரோடு பிடுங்கினா திருப்பி தலைக்காது. இப்ப மடிமரம் வைக்கணும்னா திருப்பி கிங்டம் ரெஸ்டோர் ஆகும், மறுபடியும் ராஜ்யம் ஆனது கிடைக்கும். அதனால டோன்ட் பிளக் இட் அப் பை த ரூட்ஸ். வேரோடு அதை பிடுங்க வேண்டாம், ஜஸ்ட் கட் இட் டவுன் அண்ட் லீவ் த ரூட். இதை வெட்டி அந்த வந்து அந்த வேறு அடிமரத்தை விட்டுருங்க. த லைஃப் இஸ் இன் த ரூட். எங்க ஜீவன் எங்க இருக்குது? அடிமரத்தில் இருக்குது, வேர்ல இருக்கு ஜீவன் இருக்கு. அதான் ஒரு மரத்தை வெட்டினாலும் அது துளுக்குதுன்னா வேர்ல ஜீவன் இருக்கு. அந்த வேர்ல ஜீவன் இருப்பதனால அது மறுபடியும் அது துளுக்கும் என்று அந்த காவலனாலேய ஒரு தூரம் அங்கே பசுத்தவான் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பசுத்த காவலானனை ராஜாவாகி நீர் கண்டீரே. த ஹோலி ஒன் த வாட்ச் மேல இருந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார், உங்களை என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் இத நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கு. மேல இருந்து அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நேஜாத்மேச்சர வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இந்தியா பிரைம் மினிஸ்டர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற அந்த கூட்டத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியா வர்றார், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ரஷ்யாவில் புட்டின் அங்கே இருக்கிறார். எல்லாத்தையுமே, உலகத்தின் தலைவர்கள், உலகத்தின் மக்கள், பூமியின் குடிகள் எல்லாரும் அவர் மேல இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. த ஹோலி ஒன் த வாட்சர் இஸ் அந்த மைட்டி ஏஞ்சல் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தி ஏஞ்சல் ஆஃப் கவனன்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த மரமானது வெட்டப்படும், கனிகள் சிதறடிக்கப்படும். ஆனாலும் என்ன செய்வது என்றால் அது வந்து அடிமரங்க இருக்கும், மறுபடியும் அது ரெஸ்டோர் ஆகும் என்று அங்கே பார்க்கிறோம். அது வந்து வெட்டப்பட்டு ஏழு காலங்கள் அதன் மேல் கடந்து போவதாக. ஒரு காலம் என்றால் ஒரு வருஷம், காலங்கள் என்றால் ரெண்டு வருஷம், அரை காலம் என்றால் அரை வருஷம். பைபிள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. 24 வாசிக்கலாம்.
ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால் மனுஷர் என்று நீ தள்ளிவிடப்படுவீர்.
இது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த டிகிரி ஆஃப் த மோஸ்ட் ஹை, உன்னதமானுடைய தீர்மானம், அந்த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு என்னவென்றால் நீர் வந்து உங்களுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்படுவீர். நீ வந்து ஏழு வருஷங்கள் மிருகத்தை போல பனியிலே நனைவீர், பச்சையை போல நகம் வளரும், மாட்டை போல புல்லை தின்பீர். ஏழு வருஷம் உமது மேல அதிகமாக கடந்து போகும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். இன்னைக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் மேல யார் ஆளுகை செய்கிறார்? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். தனக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறாய் என்று நீர் அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உங்களுக்கு கலந்து போகும். பிரைம் மினிஸ்டர் யார் கொண்டிருந்தார்? கத்தர் தான் கொண்டிருந்தார். என்ன சித்தம்? அனுமதிக்கு சித்தம். ஆனா அவர் அதை ரியலைஸ் பண்ணணும். இந்த சீஃப் மினிஸ்டர் யாரு கொண்டிருந்தார்? கத்தர் தான் கொண்டிருக்கிறார். அந்த பதிவு அவர் அதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ண வந்தா தான் தப்பிச்சுக்கிடலாம். அதை தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் சேர்ப்பான், அது இந்தியாவா இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும், ஜப்பானா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சேரும். God wanted this man to recognize. அவன் அதை அறிய வேண்டும். This man need to know. இந்த மனுஷன் வந்து அறிய வேண்டிய காரியம், 7 times he passed over him. அவன் மேல ஏழு காலங்கள் கடந்து செல்லும். அவன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மனுஷன் தன்னை தாழ்த்த வேண்டும், கத்தருக்குண்டாக தாழ்த்த வேண்டும். கத்தர் தான் இந்த பதவியிலே கொண்டிருக்கிறார் என்று பெருமைப்படாதபடி, தன்னைத்தானே உயர்த்தாதபடி அவன் கத்தருக்கு பயப்பட வேண்டும், தாழ்த்த வேண்டும். அல்லது அவன் மேல நியாய தீர்ப்புவர். இது அவிதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவிதமாக நடந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எங்க தீர்மானிக்கப்பட்டிருக்குது? ஹெவன்ல தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. டிகிரி இது அங்க பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. டிகிரி ஆஃப் த மோஸ்ட் ஹை அங்க தீர்மானம் பண்ணிதான் இங்க எது நடக்கும். எல்லாமே பரலோகத்தில் தீர்மானம் பண்ணி தான் இங்கே நடக்குது. இதை அங்க தீர்மானம் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அல்லது இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது. டோன்ட் பாதர் அபவுட் யுவர் கிங்டம். நீர் வந்து நம்முடைய ராஜ்யத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இட் வில் பி ஷேர் டு யூ. அது உமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். நீர் வந்து மறுபடியும் அந்த சிங்காசனத்துக்கு வருவீர். ஆனாலும் என்னவென்றால், உங்க மேல அந்த நியாய தீர்ப்பு இருக்குது. 7 வருஷங்கள் நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறோம். அதனால தானியலுக்கு அது வெளிப்படுத்தப்படும். மேல அந்த டிகிரி பாஸ் ஆகி, அந்த கோர்ட்ல டிகிரி பாஸ் ஆகி, அந்த தீர்மானம் பாஸ் ஆகி, அது ஒரு தீர்க்க தரிசிக்கு அவர் வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. The degree in heaven was revealed to Daniel, the earthly angel. பூமிக்குரிய தூதன் வந்து அந்த தானியல். இவன் பல்லவத்தின் தூதன், பசுத்த காவலனாகிய அவர் வந்து அந்த ஹெவன்லி ஏஞ்சல், த மைட்டி ஏஞ்சல், த வாட்சர். இவர் என்ன செய்யறார் என்றால், இங்க அந்த பூமிக்குரிய தூதன் தானியல் சொல்லுகிறார், இவன் மேல 7 காலங்கள் கடந்து செல்லும் அப்படி என்று சொல்லப்பட்டது. இந்த வெளிச்சத்தின் வேர்களாகி அடிமரம் தரையில இருக்கட்டும். அதனால அந்த பேர் மறுபடியும் துளுக்கும், அவனுடைய சிங்காசனம் மறுபடியும் கொடுக்கப்படும். ஆனா தண்டனைக்கு வந்து தப்பிக்க முடியாது. What was decreed in on heaven was revealed to Daniel as an atheist. பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டது, அந்த ஒரு தீர்க்க தரிசிக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமீன். இப்படி சொல்லும் பொழுது அதன் பின்பு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். என்ன ஆலோசனை சொல்லுகிறான் என்றால், இந்த தீர்மானம் உன் மேல வராம இருக்க வேண்டும் என்றால், இந்த நியாய தீர்ப்பு உண்மையில வராமல் இருக்க வேண்டும் என்றால், நீர் என்ன செய்யும் என்றால், கொஞ்சம் நீதியை செய்து ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யும். அப்படி ஏழைகளுக்கு நீர் உதவி செய்தால், நீர் வந்து கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய பாவங்களை நீர் அறிக்கை செய்தால், ஒருவேளை உமக்கு சுகவாழ்வு நீடிக்கலாம், இந்த மாதிரி சண்டனை வராமல் இருக்கலாம் என்று அங்கு சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும்.
இதை 27 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையாளருக்கு இறங்கி உமது அக்கிரமங்கள் எல்லாம் அகற்றிவிடும். அது வாசிக்கலாம்.
அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம்.
உடனே ஜட்மெண்ட் ஆண்டவர் பாஸ் பண்றதில்லை. ஆண்டவர் நீடிய பெருமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பாதி மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவும் கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் அடியவனுடைய பாவத்தை மன்னிப்பதனால நானும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். நீங்க சில நேரங்களில் கத்திர விட்டு தூரமா போனாலும் ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சாரு, அவங்க தவறையும் மன்னிச்சுக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீ மன்னி. அதனால்தான் நம்ம ஒருத்தருடைய தவறையே மன்னிக்கிறோம். நம்ம தவறு ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். நீங்க அவங்க தப்ப மன்னிக்கலன்னா உங்க தப்ப ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கு. நம்மளா நாமளே நீதிமானா ரொம்ப நினைச்சு விடக்கூடாது. நம்மளும் தவறு செய்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல இறக்கமாயிட்டே போல மனம் திரும்பி ஒருத்தர் வருவார் என்றால் நம்ம புறக்கணிப்பதில்லை. கர்த்தர் இறக்கம் உள்ளவராயிருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். நீ உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும். நீ சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யும், ஏழைகளுக்கு இறங்கும். இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீ செய்து நீ கத்திற்கு பயந்து இருந்தா உங்களுக்கு மேல அந்த பனிஷ்மெண்ட் வராது. ஆண்டவர் உடனே தண்டிப்பதில்லை. அந்த தண்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதுக்கும் வழியை சொல்லுகிறார். ஒரு தீக்கு தேசி மூலமா சொல்லுகிறார். அப்படி சொன்னாலும் கீழ்ப்படியலன்னா ஜட்மெண்ட் வரும். ஆண்டவர் உனக்கு ஒரு ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கிறார். அந்த ஸ்பேஸ் ஆஃப் டைம் மனம் திரும்பதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுக்கிறார். அந்த காலத்துக்குள்ள மனம் திரும்பலன்னா மறுபடியும் மேற்கொண்டு மனம் திரும்ப முடியாது. ஆனோர் ஒருத்தர் பின்வாங்கி போன ஆத்மா அல்லது கத்திற்கு துரோகம் பண்ண ஆத்மா மறுபடியும் வார்த்தைக்குள்ள வருவதற்கு, நிதி ஜீவரை பெறுவதற்கு ஒரு ஸ்பேஷல் டைம். அந்த டைம் கொடுக்கும் பொழுது அந்த டைம் வரைக்கும் அந்த டிகிரி அல்லது அவங்க மேல பாஸ் ஆக அந்த இருக்கிறது. இப்ப இவனுக்கும் டைம் கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறார்? 28 வசனத்தை வாசிக்கலாம். 29 வசனம்.
12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும்.
12 மாசம் அவனுக்கு 1 வருஷம் டி அங்கே கொடுக்கப்படுது. கோர்ட் அங்கே கோர்ட் நடக்குது, மேல கோர்ட் நடக்குது. இவன் கத்தர் அங்கே இருக்கிறார். அங்கே ஜென்ரல் பசுத்தவான்கள் மத்தியில் அந்த கோர்ட் நடக்கிறது. என்ன ஜென்ரல், அந்த கோர்ட்ல வந்து இவன் மேல வந்து ஜட்மெண்ட் இருந்து கொடுக்க வேண்டும். 7 வருஷங்கள் அவனுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அவனுக்கு டைம் கொடுக்கலாம், டைம் ஆஃப் ரிபென்டன்ஸ், மனம் திரும்பதுக்காக 12 மந்த்ஸ் கொடுக்கலாம். இதை வந்து அந்த இதை வந்து ஆண்டவர் ஒரு தீக்கு தேசி வழிபடுத்துறார். ஆனால் அந்த தீக்கு தேசி அதை சொல்லும் பொழுது இவன் வந்து தன்னை தாழ்த்தவில்லை, தாழ்த்தாவிட்டால் வந்து நியாய தீர்ப்பு வரும். இப்ப நம்ம மேல ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, நம்ம தாழ்த்தினா ஆண்டவர் இறங்குறார். ஹல்லேலூயா. தேவன் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா வந்து அரண்மனையின் ஒப்பிடிக்கையில் நடந்து கொண்டிருக்கிறான். பெரிய பேலஸ், எல்லா ஸ்ட்ரீட்டும் கரெக்டா பேலஸுக்கு வரும். 4 பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் எந்த தெருவில் வந்தாலும் அது பேலஸ்ல வந்தா முடியும். பேலஸ் சென்டர்ல இருக்கு. அந்த பட்டணத்தில் குடிசை வீடு கிடையாது, ஓடு வீடு கிடையாது, எல்லாமே பில்டிங் தான். அந்த பட்டணம் அழகான பட்டணம். அவன் புதிய எருசலேமுக்கு அடையாளமாக பூமியிலே ஒரு பல்லவத்தை சாதித்தவன் மாதிரி அவன் பாபிலோன் அரண்மனையை அந்த பட்டணத்தை சாதித்திருக்கிறான். அதனால மேல போகும்பொழுது அந்த பட்டணமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரியும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்ல.
இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரசாதத்துக்கென்றும் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன், கிரேட் பாபிலோன். ஐ ஹவ் பில்ட் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த கிங்டம் பை த மைட் ஆஃப் மை பவர். இட் இஸ் நாட் திஸ் கிரேட் பாபிலோன், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும் பொழுது அந்த சத்தம் மறுபடி கேட்கப்பட்டது. நீ மனுஷனின்றி தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை சாப்பிடுவாய், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு தனக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள மட்டும், அந்த பரம அதிகாரத்தை நீ அறிந்து கொள்ள மட்டும், உன்மேல் 7 காலங்கள் கடந்து செல்லும். இது அந்த சத்தம் கேட்டது, உடனே அதன் மிருகமாக மாறிவிட்டான். திஸ் இஸ் த ஹவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்பொழுது உலகத்துக்கு இட் இஸ் த ஹவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நாம அந்த நேரத்தில் இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டார், ஏதோ கொஞ்சம் ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கிற. இன்னும் சில ஆத்மாக்கள் வார்த்தையில வர வேண்டியிருக்கு. நாமும் கூட கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் ஆகணும். இந்த பர்பஸுக்காக ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி பாஸ், ஹெவன் கோர்ட்ல, ஹெவன்லி கோர்ட்ல அங்க பாஸ் ஆயாச்சு. இது ஆண்டவர் ஒரு தீக்கு தேசிக்கும் அதை வெளிப்படுத்திட்டாரு. பைபிள் வேர்டு நமக்கு அதை நிரூபிக்கிறது. என்ன தாமதித்துக் கொண்டிருக்கிறது? இப்பொழுது பாருங்க என்ன செய்யறால், நம்மளுடைய வன விலங்குகளை எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதெல்லாமே கெடுப்பது, உலக பயிர் வகைகள் எல்லாம் அதன் அந்த இதெல்லாம் புதுசா ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு கலப்படமானதை கொண்டு வரும் பொழுது எல்லாம் ஹைபிரிட். மாடு ஹைபிரிட் தான், நம்ம சாப்பிட்ற தானியங்கள் எல்லாமே ஹைபிரிட் தான். அது என்ன என்றால் எல்லாமே ஹைபிரிட் ஆகி அந்த ஜீவனை அதை அழிச்சு போட்டு நாடே இன்னைக்கு குட்டி சுவரா மாறுது. இப்படி வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்க வந்து குளிர்பானங்களை அதெல்லாம் வித்து இதான் நம்முடைய விவசாயம், நம்முடைய மிருக ஜீவங்கள், நம்முடைய கலாச்சாரம் எல்லாத்தையுமே அழிக்கிறது. அது யார் இது? அரசியல்வாதிகள் வந்து நாட்டு பற்று இல்லாதபடி அதை வந்து அயல் நாட்டுக்கு விற்று போடுவது. அயல் நாட்டு பணக்காரர்கள் வந்து உலகத்தையே வந்து அவங்க ஆக்கிரமிப்பு, இன்டர்நேஷனல் மெர்ச்சன்ட்ஸ். இதுல வந்து இன்டர்நேஷனல் பூமியின் ராஜாக்கள், இதை பூமியின் வர்த்தகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன் தேசித்தனமான தேசித்தனத்துக்கு உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்களே, பூமியின் ராஜாக்கள் அவளுடைய தேசித்தனம் பண்ணினார்களே, பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ சேர்க்கு மிகுதினால் மிகவும் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே. பைபிள் எழுதியிருக்கு. இன்டர்நேஷனல் மெர்ச்சன்ட்ஸ் அவங்க வந்துதான் நஞ்சது இந்தியாவை வந்து பொலியூட் அங்கிருந்து கம்பெனி இங்க ஆரம்பிச்சு பொல்யூஷன் ஆகிறது. இங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எங்க நாட்டில் வந்து கம்பெனி ஆண்டு விவசாய நிலத்தெல்லாம் உனக்கு தார, விவசாயம் பயிர் செய்யற விவசாய நிலத்தெல்லாம் தார, நான் புதுசா சட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே உனக்கு தார, நீ இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சு இங்க பொல்யூஷன் ஆகு, இங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதாரம் முன்னேறும், இப்படி சொல்லி. ஏன்னா இது உலகம் இன்னைக்கு பொல்யூட்டட் ஆகிவிட்டது. 7 எக்காலங்கள் ஊதப்பட்டாகிவிட்டது. 7 கோபால்கிருஷ்ணன் ஊற்றப்படுகிறது. எல்லாமே போய் சமுத்திரம் கெட்டு போய்விட்டது, ஏர் கெட்டு போய்விட்டது, வாட்டர் கெட்டு போய்விட்டது. பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்டங்களினாலும் இதை கொலை செய்ய முடியாம அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எல்லாமே நிறைவேறிட்டு இருக்குது. உலகத்தின் மக்கள் இப்ப கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க. ஆனாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க ரியலைஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டாப் பண்ண முடியாது. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டாலும் ஒழிய அது ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இஸ் அ ஹவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது நியாய தீர்ப்பின் நேரம். ஜனங்கள் ரியலைஸ் பண்றாங்க இப்போ. அது எப்படி தேசமானது கெட்டுக்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படுகிறது, இந்தியா எப்படி பாதிக்கப்படுகிறது, இந்த பொலிட்டீசியன்ஸ் என்ன செய்யறாங்க இப்ப ரியலைஸ் பண்ணாங்க. ரியலைஸ் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பைபிளை ஸ்டாப் பண்ண முடியாதுதான் போட்டிருக்கு. எல்லாமே பொல்யூஷன் ஆகி உலகமே வீழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். ஆகாரம் சரி கிடையாது, பால் சரி கிடையாது, எதுவுமே குடிக்க தண்ணி காத்து எதுவுமே, எந்த பொருளும் வந்து மாத்திரையை சாப்பிட்டாலும் அது சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதை விட வியாதியை சகிச்சு கிடலாம். அந்த மாத்திரையை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுனா அது இன்னொரு வியாதியை கொண்டு வந்துடும். மாத்திரை சாப்பிடக்கே நான் யோசிக்கிறேன். அதனால பாருங்க, அதுதான ஒரு காலம். எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்குது, எல்லாமே விழுந்து போக வேண்டிய காலம். கலப்படமான காரியங்கள், சுத்தமான பொருள் எதுவுமில்லை, ஒரிஜினல் எதுவுமே கிடையாது. ஒரிஜினலாச்சு எல்லாத்தையுமே மனுஷன் தன்னுடைய அறிவினாலே விஞ்ஞானத்தினாலே கெடுத்து போட்ட பண முதலைகள், பணத்தை சம்பாதிப்பதுக்காக மனுஷனுடைய ஜீவன் எப்படி போனான்னு நமக்கு பணம் சேரணும்னு நினைச்சு இது மாதிரி பிசினஸ் காமர்ஸ் என்ன சேர்ந்தால் இன்டர்நேஷனல் என்ன சேர்ந்தால் அந்த வர்த்தகங்கள் எல்லாமே இதை வந்து ஜனங்களை அது கெடுத்து போடுகிறது. இப்போது எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணாலும் ஏதோ அதை ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷனிருந்து தள்ளப்படுவாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், கழுகளைப் போல உனக்கு ரெக்கைகள் உண்டாயிருக்கும், பச்சிகளைப் போல பச்சிகளுக்கு நகம் கூர்ப்பா வளர்ந்துருக்கும், நீளமா வளர்ந்துருக்கும், அதே போல உனக்கு நகம் வளரும், உன் சரீரம் ஆகாயத்து பனியில நனையும். இவ்விதமாக சொல்லப்பட்டது. அது என்னன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்சானிட்டி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்சானிட்டி கேம் அப்பான் ஹிம். உன் மேல அந்த இன்சானிட்டி, மனநிலை பாதிக்கப்படுவது. அதனால அவன் ஒரு மனுஷன், ஒரு பெரிய ராஜா பொன்னான தலையாக இருந்தால் அவன் வந்து இப்பொழுது என்னதான், ஹி தாட் ஹி வாஸ் அன் அனிமல். இப்பொழுது அவன் தன்னை ஒரு அனிமல் ஆக, நான் ஒரு மிருகம் என்று நினைக்கிறான். நான் மனுஷன் இல்லை, நான் மிருகம். அதான் இன்சானிட்டி. அவன் தன்னை மனுஷனாக நினைக்கவில்லை, தன்னை ராஜாவாக நினைக்கல. மைண்ட் வந்து அவனுக்கு மாற்றப்படுகிறது, மிருகத்தின் இறுதி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 7 வருஷம் மிருகமாக அவன் ஜீவித்தான். அதான் ஸ்பிரிட் ஆஃப் இன்சானிட்டி கேம் அப்பான் ஹி லாஸ் ஹிஸ் மைண்ட். அவன் தன்னுடைய மனதை இழந்து போனான். ஹி தாட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அன் அனிமல். தன்னை ஒரு மிருகமாக அவன் நினைத்து இப்பொழுது மிருகம் போல புல்லை சாப்பிடுகிறான். மிருகம் போல அவன் அரண்மனையை விட்டு வெளியே போய்விட்டான், காட்டுக்குள்ளே போய்விட்டான். பாத்தீங்களா, அவன் தன்னை தாழ்த்தவில்லை. நான் கட்டின மகாபாவம், இது என்னது, எனது அரசு, எனது 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 எல்லாம் நான் 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 சொல்லும் பொழுது முடிவு மர்மமாக இருக்கும், முடிவு பயங்கரமாக இருக்கும். சர்ச்மென் ஒரு கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்ல அங்க சொல்ற கத்தத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்லேருந்து நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு கூட சொல்றோம். தீமை வந்து அனுமதிக்கு சித்தம், நன்மை வந்து பரிபூர்ண சித்தம். அதனால சாத்தான ஆண்டவர் அனுமதிக்கும் போது அவன் தீமையை கொண்டு வந்தான் ஏவு மேல, அதையும் அவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான். எல்லாம் கத்தர் அனுமதித்திருக்கிறார். அதனால கத்தர்லேருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற்ற தீமை தருவார தரமாட்டாரு, அது கத்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அதனால பாருங்க, நமக்கு நல்லது நடக்குது, சில நாட்டில் சில பிரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது, சில போராட்டங்கள் இருக்குது, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதையும் நம்ம முறுமுறுக்காண்டாம், சபத்தில் வைக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. யோபுக்கு இருந்த பொறுமை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆனா இவன் வந்து பெருமை அடைந்து, நான் கட்டின மகாபாவம், என்னுடைய கிங்டம், என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக அந்த பெருமை அவனுக்குள்ள வரும் பொழுது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரைட் அவனுக்குள்ள வரும் பொழுது, இது அவன் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இன்சானிட்டி அனுப்பி இவன் லாஸ் இஸ் மைண்ட், தன்னுடைய மனதை இழந்து போய் அவன் தன்னை மிருகமாக நினைக்கிறான். ராஜாங்க நினைப்பு இல்லை, மிருகம் வாழ்ந்து மிருகத்தை போல புல்ல மேய ஆரம்பிச்சிட்டு இவ அங்க டிகிரி பாஸ் ஆகிவிட்டது. ஹலலுயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அங்கே ஒரு கோர்ட் இருக்கிறது, அங்கே ஒரு கோர்ட் இருக்கிறது, அந்த கோர்ட்ல வந்து அந்த சட்டம் பாஸ் ஆகி இங்கே நடக்கிறது. யார் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார். தானியல் சொல்லுகிறான், இது உனக்கு கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லுகிறான். தானியல் 2:37 வாசிக்கலாம்.
ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும்
அருள். பரலோகத்தின் தேவன், the God of heaven hath given thee kingdom, power and strength and glory. அவர் உமக்கு ராஜ்யத்தையும் வல்லமையும் பராக்கிரமத்தையும் கொடுத்திருக்கிறார். 2:37 அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா இப்ப வந்து என்ன சொல்ற, 4:30 என்ன வாசிக்கிறோம் என்றால், அதை இவன் கம்ப்ளீட்டா மாத்திட்டான். நான் கட்டின மகா பாத்திரம், ஏழையா இருந்து சபைக்கு வருவது, பாஸ்டர் அந்த நேரத்தில் என்ன செய்யுது, அந்த ஆத்மாவை ஏத்து, அந்த ஆத்மாக்காக ஜோம் பண்ணுவாரு. பின்பு என்ன செய்யும், நல்ல வேலை கிடைக்கும், பணம் நிறைய வந்த பிறகு பின்வாங்கி போயிட்டு பாஸ்டருக்கே விரோதமா பேசுறவங்க எத்தனை பேரும் உண்டு. பாஸ்டர் வந்து என்ன செய்வார், அந்த பெண்ணுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்திருப்பார், கத்தர் அதை வாக்கியம் பண்ணியிருப்பார். கத்தர் அப்படி ஒரு கிரியை செய்யும் பொழுது வேற பாஸ்டருக்கு விரோதமாவே பேசுறது, வேணான பழிய போடுவது, அதனால நமக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லை, அவனுக்கு தான் நல்லது. பாஸ்டர் உனக்கு என்ன செஞ்சாரு? நீங்க வர சொல்ல என்ன, என்ன உனக்காக எவ்வளவு ஜெபம் வேற எடுக்கப்பட்டது. இப்ப வந்த உடனே அந்த மேம்பாத் நேச்சர் பல, நான் கட்டின மகா பாதனம், கர்த்தர் உனக்கு தந்தாரு. வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு ஜபத்துல, சபையோடு ஐக்கியப்பட்டு ஜபத்துல இருந்த பொழுது லிஃப்ட் பண்ணாரு. இப்ப அந்த பெருமை வரும் பொழுது அதுக்கு பின்னால அழிவு வருது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு பெண்ணாயிலும் ஒரு மனுஷனாயிலும் தன்னை தாழ்த்தாதபடி அகம்பாவமாக ஜீவித்து வாயின் வார்த்தைகளை வந்து அளந்து பேசாதபடி மனம் போல பேசும் பொழுது ஒரு நாளில் அகந்தை வரும். அந்த அகந்தை வரும் பொழுது பின்னால அழிவு வரும். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிம்பாங்க. அதே போல நீதிமொழி என்ன இருக்குண்டா, அழிவுக்கு முன்னானது அகந்தை. இந்த பெண்ணுக்கு ரொம்ப அகந்தை வந்திருக்கு, அழிவு வருது. அதனால எப்பொழுதும் தாழ்மையா இருக்கணும். எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும், நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதையோடு இருந்தாலும், நமக்கு தாழ்மை அவசியம். அல்லேலூயா. ஹூ கேவ் இட், யார் அந்த ராஜ்யத்தை கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். இப்படி நம்ம என்ன சொல்லுகிறா, நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லுகிறா. அவன் வந்து தன்னை ஹண்டில் பண்ணவில்லை. இப்பொழுது 7 வருஷத்துக்கு பின்பு அவன் யோசிக்கிறான், இதை உன்னதமானவர் என்ற மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தனக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அவன் அறியும் பொழுது இதை அவனுடைய மறுபடியும் அவன் மனுஷனா வருகிறான். அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாருமே அவன் வந்து இதை அவனை ராஜாவாக மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். டேனியல் அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், அதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அவன் கால அவன் கண்ணு முன்னாலே அவன் சொன்ன தீக்க திசை நிறைவேறி. டேனியல் ஹேட் லிவ் டு சீ இட் ஆக்சுவலி பிகம் ஹிஸ்டரி, அது சரித்திரமாக மாறுவது. பொன்னான தலை நேர்காத் நேச்சர் தான் சொல்லுகிறான். இப்பொழுது அர்த்தம் என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் வந்து மனுஷனின்றி தள்ளப்படுவீர், நீர் ஆகாய்த்து பறவையில் ஆகாய்த்து பணியில நனைவீர், மிருகமாக 7 வருஷத்துக்கு திரும்ப வருவீர். எல்லாத்தையுமே தானியல் பார்க்கிறான். அவன் மனுஷனு தள்ளப்பட்டு மிருகமா போறதையும் பார்க்கிறான், திருப்பி ராஜ்ய பார்த்து வருவது எல்லாம் பார்க்கிறான். பின்பு பாருங்க, அந்த பொன்னான தலை வெட்டப்படும். அந்த ராஜ்யம் வந்து மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்படுகிறது. பல்சாத்தார் வந்து இதை அந்த பாத்திரத்துல வந்து கத்துடைய பாத்திரத்துல அங்கே ஒயின ஊத்தி திராட்சை பரிமாறும் பொழுது மெனை மெனை தெக்கையில் உபாசின்னு கையிருப்பு எழுதினது. இன்றைக்கு ராத்திரியிலே நீர் வெட்டப்படுவீர், இந்த ராஜ்யம் மேதியருக்கும் பரிசியருக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை உழைச்சு அது நிறைவேறுவதை அவன் கண்ணாலே பார்த்தான். பாபிலோன் ராஜ்யம் அவனுக்கு உண்பாக விழுவதை பார்த்தான். மேதிய பெருசிய ராஜ்யம் வருவதை அவன் பார்த்தான். எல்லாமே அவன் கண்ணு முன்னால நிறைவேறினது. ஹல்லேலூயா. The kingdom was going to fall now to the Medes and Persians. அது மேதியரும் பெருசியருக்கும் அது கொடுக்கப்படும் என்று அதை சொன்னதை அவன் கண்ணாலேயே பார்த்தான். தீக்க தரிசனம் அவனுடைய கண்களுக்கு உண்டாக நிறைவேறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற வேண்டும். அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். எத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம்? தானியேல் அங்க நின்று கொண்டு see his word come to pass. அவருடைய வார்த்தை நிறைவேறுவதை அவன் கண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை நம்ம காண வேண்டும். இந்த வேத வாக்கியம் இந்த தினம் என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு நான் அதை விசுவாசித்தேன், அதை அறிக்கை பண்ணினேன், அது நிறைவேறிவிட்டது என்று நம்ம சொல்லணும். இயேசு சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறிவிட்டது. நான் சில ஊர்ல அந்த வேத அந்த விவசாயத்துக்கு திசை கொடுத்த 61 முதல் 2 வசனத்தை வாசித்து இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம லீவிங் விட்னஸ் ஆகிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை பார்க்கும்பொழுது இவனுடைய டவுன்ஃபால் வீழ்ச்சியை நம்ம காண்கிறோம். இந்த நேபுகாத் நேச்சருடைய வீழ்ச்சியை நம்ம காண்கிறோம். வேத வாக்கியமானது தீர்க்க தரிசனமானது நிறைவேறினது. அதனால எந்த ஒரு காரியமானாலும் இந்த உலகத்திலே நடப்பதற்கு முன்னதாக திபோ திங் ஹேப்பன் ஹியர் ஆன் இயர் இட் இஸ் டிசைடட் இன் ஹெவன். ஹல்லேலூயா. பரலோகத்திலே அது தீர்மானிக்கப்படுகிறது. இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட். வாட் எவர் வி கோ த்ரூ, நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம சந்திக்கிறோமோ இட் இஸ் டிசைடட் அப் தேர். அது பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது இங்க பாஸ்டரா இருக்கேன்னா அது பரலோகத்திலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இந்த மெசேஜ் அதாவது கேட்டீங்கன்னா அது பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அதெல்லாம் ரெண்டு வேர்ல்டு வந்து இன்டர் கனெக்டட். இந்த உலகமும் அந்த உலகமும் பல்ல ராஜ்யமும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கிறது. ஆமே. அது தேவனுடைய வார்த்தையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தையானது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிய வேண்டும். We read the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம மைமைப்படுத்துகிறோம். அந்த வெளிப்பாட்டை நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோம். பின்பு ஜபத்திலையும் தியானத்திலையும் நம்ம இருக்கிறோம். ஜபத்திலையும் தியானத்திலையும் இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிச்சு நீங்க அதை தியானம் பண்ணி அந்த வெளிப்பாட்டை நீங்க பிடிச்சு கொள்ளும் பொழுது அது நீங்க ஜபத்துல வைக்கும் பொழுது ஒரு நாள்ல உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆசீர்வாதத்தை பெறணும். வேற வழியே நமக்கு கிடையாது. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா அந்த வழிதான். யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நம்ம மனுஷங்களை எதிர்பார்க்கல. நம்ம தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை எதிர்பார்க்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? He can make it so real to you. ஆண்டவர் அப்படி அந்த வார்த்தை உண்மை, அது வெறும் எழுத்து கிடையாது, அதுல ஜீவன் இருக்கிறது, அது உண்மை என்பதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அதுதான். உலகத்துல பெரிய கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் என்னது? த வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த தேவனுடைய வார்த்தை வந்து நம்முடைய இதயத்திலே நம்ம பாதுகாப்போம் என்றால் இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். ஹல்லேலூயா. ஏதோ எவ்வளவு திடீர்னு கவர்மெண்ட் செல்லுபடியாம வைக்கிறது, நீங்க வந்து இந்த பேங்க்ல இவ்வளவு ரூபாய்க்கு மேல வைக்க கூடாது, வீட்டுல இவ்வளவு ரூபாய்க்கு மேல வைக்க கூடாது அப்படி வேற சொல்லுது. அப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யறதுமே நம்ம வந்து முடிக்க வேண்டியிருக்குது. ஆனா இந்த ட்ரெஷர் எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். நான் நிறைய சேர்த்திருக்கேன். இன்னும் நிறைய சேர்க்கலாம். இந்த ஹார்ட்ல சேர்க்கலாம். அது பேங்க்ல சேர்த்தா அவன் இன்கம் டாக்ஸ் போட்டுருவாங்க, பணத்தை பிடிச்சிருவாங்க. இத்தனை பர்சன்ட் டாக்ஸ், உங்க அக்கௌண்ட் எல்லாம் நாங்க கண்காணிக்க போறோம், உங்களை முன்னேறவே விட மாட்டோம், நீங்க எதுவுமே செய்ய முடியாது, சோர் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாட்டு கதையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய வார்த்தை வந்து அழிவில்லாத சொத்து. ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய சொத்து. இதை நீ நிறைய சேரு, நீ நிறைய சேர்க்கணும்னு ஆசைப்படுற. உன் மனசுலையும் சேரு, பல்லவத்திலையும் பொக்கிசத்து சேருங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்களா, மனுஷன் என்ன சொல்றான், கவர்மெண்ட் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன், உங்களுக்கு சுதந்திரமே இல்லை, எல்லாமே நான் ஒரு டிக்டேட்டர், எனக்கு அடிமையா இருக்கணும், நான் நினைச்சு நினைச்சு சட்டத்தை போடுறேன், இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரேன், நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரேன். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு இல்லை, எப்பொழுதுமே ஒரே தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய லைஃப் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாயிருக்கும் என்றார். we could be in harmony with heaven. அந்த பரலோகத்தினுடைய அந்த அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு நம்முடைய லைஃப் ஆனது ஹார்மனி இசைதாக இருக்கும் என்றால் வி கேன் ஹேவ் ஹெவன்ஸ் பிளஸ்ஸிங் பேக்கிங் அப்பான் வாட் வி டூ. இதோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப் அந்த ஹெவன்லி கோர்ட்டோடு கூட அந்த சட்டம் அதோடு இருக்கணும். இந்திய சட்டத்துக்கு நீங்க உட்பட்டிருக்கிறீங்க, இந்திய சட்டத்தின்படி தான் நீங்க இருக்கணும். இந்த சட்டம் அப்படி சொல்லுது, அந்த சட்டம் இப்படி சொல்லுது, நீங்க அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அல்லது உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களை அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், ஜெயில போடுவோம், இதெல்லாம் உலகத்தின் கவர்மெண்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு மேல ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஹல்லேலூயா. மேல ஒரு கோர்ட் இருக்கிறது, அதுக்கு மேல எந்த கோர்ட்டுமே கிடையாது, ஹல்லேலூயா. அதுக்கு நம்முடைய லைஃப் எசைதா இருக்கும் என்றால் ஹெவன்லி பிரஸிங் உங்க மேல வரும். எதையோ விசுவாசிக்கிறோம், மிருகமா போயிச்சான், நேபுகாத்நேச்சார் மிருகமா போயிச்சான். அப்பொழுது என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, யாரோ ஒருத்தர் சூரிய வச்சுட்டாங்க, இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது வந்துச்சா, இந்த ஆவிக்குரிய பிரேமா இல்லாத கிறிஸ்தவர்கள் ஸ்பிரிச்சுவலா மாறல. அவங்க வாயிலிருந்து என்ன வரும்னா, அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, இவங்க சூனியம் வச்சு. நீங்க தான் வார்த்தையில வந்துட்டீங்களே, சூனியம் தான் எஃபெக்ட் பண்ணாத. ஒருவேளை அவங்க வச்சிருந்தா கூட அது எப்படி உங்க மேல பலிக்காது. நீங்க மெசேஜ் ஹவல்ல இருக்கிறீங்க, பசுத்தாவி பெற்றுட்டீங்க, உங்களுக்கு விரோதமா என்ன எந்த சூனியம் வைக்க முடியுமா, வச்சா பலிக்குமா? அந்த அறிக்கை கிடையாது. பிசாசு மைமைப்படுத்து, சூனியம் வச்சுட்டாங்க. ஒத்துரு சூனியம் கூட வச்சிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரலன்னா யாராவது ஒருத்தர் சூனியம் வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. அதே போலதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, நேபுகாத்நேச்சாருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அவர் மீர்கமா மாறிட்டாரு, மைண்ட் லாஸ்ட் ஆகுங்க, மைண்ட் ட்ரபிள் ஏற்பட்டுட்டு, இ லாஸ் இஸ் மைண்ட், இவன் சென்றால் மனசு பாதிக்கப்பட்டுட்டு மிருக மாதிரி அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ விச்சிக்கிராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது பல்லவத்தினுடைய கோர்ட்ஸ் அங்க ஆர்டர் நிறைவேறி. ஹல்லேலூயா. இட் வாஸ் something that God wanted to save the world through him. ஆண்டவர் இந்த இவன் மூலமாக மனுஷங்களுக்கு பாலத்தை கற்பிக்கிறார். எந்த ஒரு டிக்டேட்டருடைய முடிவும் நல்ல மாதிரி இருந்ததில்லை. சரித்திரம் அதிதமாக சுரும். இவன் ஒரு டிக்டேட்டர் நேபுகாத்நேச்சார், அவனுடைய முடிவை எப்படின்னு பாருங்க. அந்த பெல்சாத்தார் அவனுடைய முடிவை எப்படின்னு பாருங்க. ஹிட்லருடைய முடிவை பாருங்க, முசோலினுடைய முடிவை பாருங்க. அதே போல ஒரு டிக்டேட்டர் வரும் பொழுது முடிவு வந்து மர்மமாக இருக்கும். இவன் பாருங்க, பைத்தியக்காரனாக 7 வருஷம் மிருகமாக திரைகிறான். அதே போல பேரோ ஒரு கொடுங்கோல் மல்லனா இருந்தான், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில போட வேண்டும். மருத்துவச்சிகளை பார்த்து அவங்க ஆண் குழந்தை பெறும் பொழுது கொன்னு போட்டுருங்க, கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுருங்க. ஒரு டிக்டேட்டர், கொடுங்கோல் மன்னன். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவன் மேல நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இத மோசே அந்த நியாய தீர்ப்பை அங்க பார்த்தான். ஹல்லேலூயா. அது ஹெவன்லி கோர்ட்ல டிசைட் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மேல எந்த கோர்ட்டும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் கூட மீறலாம், ஆனா அந்த ஆர்ட் கோர்ட் ஆர்டரை மீற முடியாது. அங்க டிசைட் ஆகிருக்கிறது. எகிப்து வந்து பாலடைய வேண்டும், நைல் நதி ரத்தமாக மாற வேண்டும், வாதைகள் அங்கு விழ வேண்டும், தலைப்பினர்கள் சங்கரிக்கப்பட வேண்டும், பார்வோன் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுதிரத்திலே மூழ்க வேண்டும். ஏனென்றால் அவர் தேவனுடைய ஜனங்களை 400 வருஷம் உபத்திரப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பார்வோன் தன்னை தாழ்த்தவில்லை, அவன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹி வாஸ் எ டிக்டேட்டர், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன். அதனால பாருங்க, மேல கோர்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ண ஆகிவிட்டது. அதை தன்னுடைய தீக்கு தேசியாக மோசேக்கு அதை ரிவீல் பண்ணுகிறார். இவர் மோசே வந்து என்ன செய்யறார் என்றால் அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வாதைகளை கொண்டு வருவதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 7th angel ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 7th angel மெசேஜ் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது உலகம் அந்த மெசேஜை புறக்கணிப்பதனாலே என்ன ஏற்படுகிறது? வாட்டர் பொல்யூஷன் ஆகிவிட்டது, ஏர் பொல்யூஷன் ஆகிவிட்டது, சாப்பாடு எல்லாமே ஹைபிரிடு, எல்லாமே அயல்நாட்டில இருந்து வந்து கலப்படம் பண்ணி இதோ இந்தியாவே பொல்யூஷன் ஆகிவிட்டது, எல்லாமே மாசுபட்டு போய்விட்டது. அதனால பாருங்க, எல்லாமே மாசுபட்டு உலகம் வந்து இப்பொழுது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்தியை கேள்விப்படுகிறோம். நாட்டில் எனக்கு சமாதானம் இல்லை, கொந்தளிப்பு ஏற்படுகிறது. ஜனங்கள் நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாத அளவுக்கு அவிதமான ஒரு சூழலை வந்து இந்த சென்னை பட்டணத்திலையும் நீங்கள் காண முடிகிறது. அதனால பாருங்க என்ன சொன்னால், இந்த நியாய தீர்ப்பானது அங்கே பாஸ் ஆயிருக்குது, மேல இருந்து பாஸ் ஆயிருக்கு. அது தமிழ்நாட்டு மேல பாஸ் ஆகிருக்கிறது. மழை பெய்யாதபடி பஞ்சத்தை வருங்க, பதயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்டமைகளாலும் இதை பூமியின் காப்புகளை கொலை செய்யும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லாமே நம்முடைய கண்களுக்கு உண்டாக அது நிறைவேறிக் கொண்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தால் என்றால், அந்த எடுப்பில் இருக்கும் பொழுது இவன் வந்து பார்வோனுடைய நெக்ஸ்ட் பேரவாக மாற வேண்டும். இவனுடைய பிளான் உங்க ஒரு மாதிரி பிளான் இருந்தது. பார்வோன் இவனை வச்சு பிளான் வச்சிருக்கான், இவன் தான் நெக்ஸ்ட் கிங் பிளான் வச்சிருக்கான். அவங்க அம்மா ஒரு பிளான் போட்டிருக்கிறார், இவன் ஒரு பிளான், எல்லாருமே ஒரு பிளான் போடும் பொழுது இவனுடைய பிளான் எல்லாமே டிஃபரண்டா இருக்குது. நம்முடைய பிளான் வந்து அந்த பிளானுக்கு ஹார்மோனியா இருக்க வேண்டும், இசைவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு ஆண்டவர் மோசேசுக்கு அந்த அக்னி சம்பத்தின் மூலமாக பேசும் பொழுது இப்போ அவன் கர்த்தருடைய பிளான் என்னன்னு ஆரம்பித்து தெரிந்து கொண்டான். ஹெவன்லி கோர்ட்ல தன்னை குறித்து என்ன தீர்மானம், தன்னுடைய லைஃபை குறித்து என்ன தீர்மானம் என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு தன்னை சப்மிட் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பிளான் வச்சிருக்கலாம், நான் அதை செய்ய போறேன், உங்க அம்மா அப்பா பெரிய பிளான் வச்சிருக்கலாம், ஏதோ பலர் பலர் உங்களை குறிச்சு பிளான் வச்சிருக்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா அந்த பிளான் வந்து ஹெவன்லி கோர்ட்ல என்ன பிளான் இருக்குது, ஹல்லேலூயா, என்ன இங்க ஆண்டவர் உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார், என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன என்பதை நம்ம ஜெபத்துல இருந்து நம்ம அதை தெரிந்து கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த பிளான் என்னன்னு தெரியாதபடி நான் என்னுடைய சொந்த பிளான்ல போவேன் என்று சொல்லும் பொழுது அது முடிவு வந்து அழிவா இருக்கிறது. மனுஷனுக்கு சென்னையா தோன்ற வழி உண்டு, அது முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஹெவன் தேர் இஸ் அ கோர்ட், த கோர்ட் ஆஃப் வாட்சஸ், காவலாளரின் தீர்ப்பு என்று சொல்லப்பட்டது. கோர்ட் ஆஃப் வாட்சஸ் அங்கே இருக்கிறாங்க. சோதவகுமாரை பற்றி அங்க தீர்மானம் பண்ணியாச்சு, அது அக்னினால எரிக்க வேண்டும் என்று பிளான் சூச்சனை பண்ணியாச்சு. இறங்கி வருகிறார் இதை கர்த்தர், மனுஷகுமாரனாக இறங்கி வருகிறார், அதை இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்காக வருகிறார். பின்பு அக்னினால அது அழிக்கப்பட்டான். முதல்ல அங்க பாஸ் ஆயிட்டு அந்த பாஸ் ஆனது ஆபிரகாம் என்ற தீர்க்க தரிசிக்கு அதை வெளிப்படுத்துகிறார். முதல்ல அங்க பாஸ், அங்க பாஸ் ஆனதான் இங்க ஒண்ணு நடக்கும். அதே போல நோவா காலத்தில் ஆண்டவர் ஜலத்தினாலே அழிக்க வேண்டும் நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஹெவன்லி கோர்ட்ல அது பாஸ் ஆகிவிட்டது. இதை ஜனங்கள் மனுஷகுமாரர்கள் தேவகுமார் மனுஷகுமார்த்திகள் அழகா என்று பெண் இருக்கிற தங்களுக்குள்ள பெண் குழந்தைகள் வித்து கலந்து போய்விட்டது. அதனால பரிசுத்த வித்து கலந்து போய்விட்டது. ஜனங்கள் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அதனால கத்தர் என்றால் நோவா என்ற தீக்கு தரிசிக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 40 டேஸ் இரவு பகலும் அது முதல்ல அங்க பாஸ் ஆகுது. இதை மனுஷன் தெரியும், நீங்களும் நானும் தெரியணும். காட்ஸ் பிளான் எங்க இருக்கு, என்னை குறித்து அவருடைய பிளான் என்ன, அவருடைய வழி என்ன, நம்ம லைஃப் அதுக்கு இசைவா கொண்டு சொல்லுவோம் என்றால் கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? The mystery handwriting was on the mystery of all in this days. இவருடைய கையிருப்பு வந்து பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்டது. பாபிலோன் விழுந்தது. மகா பாபிலோன், பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவிதமான அசுத்தாவுடைய காவல் வீடும், அசுத்தம் அருவறுப்பாக நிறைந்த பறவைகளின் கூடும் ஆயிற்று. விழுந்தது, விழுந்தது. டிகிரி ஆஃப் தட் கோர்ட், the case of Nebuchadnezzar had been referred. இப்பொழுது நேபுகாத்நேச்சாருடைய கேஸ் அங்க பல்லவத்தில் வருது. அந்த கோர்ட்ல அந்த கேஸ் வரும் பொழுது அங்க டிகிரி பாஸ் ஆகிட்டு அவன் மிருகமாக மாற வேண்டும். 7 வருஷம் அவன் வந்து மிருகமாக இருக்கணும். அங்க டிகிரி அங்க கோர்ட்ல வந்து அவன் கேஸ் விசாரிக்கிறாங்க. கேஸ் அன்னைக்கு வருது. வரும் பொழுது அங்க ஜட்மெண்ட் பாஸ் ஆகுது. இங்க ஒரு ப்ராஃபிட்டுக்கு ரிவீல் பண்ணும் பொழுது அது நிறைவேறுது. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் எல்லாமே. இந்த சகோதரன் வந்து இந்த வாலிப சகோதரன் கத்தருக்கு விரோதமா ஜீவிக்கிறார், இஷ்டம் போல போகிறார். இந்த சகோதரன் இப்படி போறார், இப்படி எப்படி போறாரு, பாஸ்வர்ட் பார்க்கல, அங்க பார்த்துட்டு இருக்க. அந்த வாட்சஸ் காவலாளர் பார்த்துக்கணும், அங்க இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்க. அங்க ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வந்துட்டுனா நீங்க ஒண்ணு தப்பிக்க முடியாது. ஒரு ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கிறார், கொஞ்ச காலம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் மனம் திரும்பாம எல்லாம் நமக்கு நல்ல மாதிரி தானே இருக்குது, எனக்கு கத்தரை விட்டு போயிட்டாலும் நல்லா இருக்கு. ஐயோ, நம்ம மெசேஜை மிஸ் பண்ணிட்டோமே. பாஸ்வர் ஒவ்வொரு ஞாயிற்றுலயுமே ஒரு தலைப்புல செய்தி கொடுப்பாரு, இப்ப நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாரு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டா எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார்? அந்த பயமே இல்லாம ஜீவிப்பது. ஏன்னா தண்டனை உடனே வர்றது இல்ல. துர்க்கரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பல சங்கி 8:11 வாசிக்க. அவ சீக்கிரம் வராதனால துணிகரம் எல்லாம் மனசுல வந்த மாதிரி வாயில வந்த மாதிரி பேசும் பொழுது இது அங்கே அங்க பாத்திட்டு இருக்கிறாங்க, அங்கிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை அவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார், இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க கோர்ட்ல டிகிரி பாஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இவனுக்கு 12 மந்த்ஸ் அங்க ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுக்கும் பொழுது, மனம் திரும்ப முடியாத சிரமத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு தீக்கு தரிசிக்காமல் அதை வெளிப்படுத்தும் பொழுதும் அவன் 12 மந்த்ஸ் தன்னை தாக்கவில்லை. உலகமானவர் ரூலத்தின் கிங்டம் ஆஃப் மேன், மனுஷனுடைய ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு ஆளுகை செய்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்தியா மேல ஆண்டவர் ஆளுகை செய்யல, என்னுடைய வாழ்க்கையின் மேல் இண்டிவிஜுவலா அல்லேலூயா இந்த சபையின் மேல் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நேஷனல் லெவல்ல பார்க்கணும், சர்ச் லெவல்ல பார்க்கணும், இண்டிவிஜுவல் லெவல்ல பார்க்கணும். என்னுடைய குடும்பத்தில் இயேசு ஆளுகை செய்கிறார். ஃபேமிலி லெவல பார்க்கணும். ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனால் ஹெவன்லி கோர்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த குடும்பத்தின் மேல தண்டனை வரும். ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த ஹெவன்லி கோர்ட் அதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது, அந்த ஜட்ஜ் அங்க அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி போயிரு, இந்தியா கவர்மெண்ட் எப்படி, சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை சொல்லும், ஹைகோர்ட் ஆலோசனை சொல்லும், நீங்க இந்த மாதிரி செய்வீங்க. வாட்சர்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவங்க கோர்ட்ல ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும், ஒரு குடும்பமும், ஒரு சபையும், ஒரு தேசமும் என்ன சொன்னால் ஒரு வேர்ல்டு, ஒரு ஏஜ் லெவல், டிஸ்பென்சேஷன் லெவல்ல இது அந்த ஜனங்கள் எப்படி போறாங்க, எப்படி எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த அறிவுறது தான் அறிவு. தேவையில் மனுஷன் வந்த போல பேசி இப்ப நல்லா இருக்கிறீங்க பேசுறீங்க, நாளைக்கு ஏதாவது நடந்துன்னா அதை யோசிக்கணும்ல. நம்ம பேசுறது ரைட்ஸா, நம்ம பேசுறது தப்பா, நம்ம கருத்து சொல்றோமா அது தப்பா, மனுஷன் யோசிக்கதே இல்லை. அந்த ஹெவன்லி கோர்ட் என்ன சொல்றதோ அதான் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஹெவன் என்ன ரூல்ஸ் பண்ணுது? காட் ரூல்ஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய ஜாபின் மேல ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், இந்த சர்ச்சி மேல ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. காட் ஹோல்ட்ஸ் எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் சுப்ரீம் கண்ட்ரோல். எல்லாத்தையுமே ஆண்டவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மட்டும் கர்த்தருக்கு பிரியமா ஜீவித்தார், நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார் என்ற நிச்சயம் நமக்குள்ள இருந்தால் எந்த காரியத்தை குறித்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன நடந்துருமோ, நாளைக்கு என்ன நடந்துருமோ, இன்னைக்கு என்ன நடந்துமோ, அவங்க அப்படி செய்வாங்களோ, இவங்க எப்படி செய்வாங்களோ, இதை எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய ஆதீனத்தின் கீழ் எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சர்ச்சு இயேசு கிறிஸ்துவின் ஆதீனத்தில் இருக்கு, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று நான் அறிந்திருந்தேன் என்றால் நாளைக்கு என்ன நடக்க போது, யார் என்ன செஞ்சிருக்காங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? The heavens do rule. பல்லோகம் நம்மை ஆளுகை செய்கிறது. அங்கிருந்து அவர் ஆளுகை செய்கிறார், அங்கிருந்து அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்க கோர்ட் அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நேர்ந்தீச்சர் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், அவங்க ஆளுகையை அவர் பார்த்துட்டு இருக்கிறார், அப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து கோர்ட் பாஸ் ஆகிவிட்டது. இது அவனுக்கு அதை வெளி சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தினார். பின்பு தீக்கு தரிசி வந்து வியாக்கியானத்தை கொடுக்கிறார். அதன் பின்பு அவன் தன்னை தாக்கல, அந்த ஹெவனோடு இணைஞ்சு போன. நம்முடைய லைஃப் அந்த ஹெவனோடு இணைஞ்சு போம் என்றால் பிளஸ்ஸிங் நமக்கு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இதோ நேபுகாத்நேச்சார் வந்து ஹேங்கிங் கார்டனை ஏற்படுத்தினார். உங்களுக்கு எல்லாருக்குமே சரித்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த 7 wonders இந்த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கும் 7 அதிசயங்களில் உண்டு ஹேங்கிங் கார்டன். தாஜி மகால் வந்து இதை என்ன சொன்னால், முந்தாஜின் ஞாபகமாக ஜாஜகான் வந்து தன் மனைவியை அதிகமாக நேசித்தனால நினைவு சின்னமாக தாஜி மகாலை கட்டியிருக்கிறார். அதே போலதான் நேமியார் நேச்சர் இதை என்ன செய்தால் ஒரு நினைவு சின்னமாக அந்த ஹேங்கிங் கார்டனை ஏற்படுத்தும் பொழுது அந்த ஹேங்கிங் கார்டன் வந்து அழிஞ்சு போனது. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அவருடைய மனைவியை நேசித்ததினால, ஜாஜகான் தன் மனைவி மும்தாஜை அதிகமாக நேசித்தார். இந்தியாவிலே என்ன சென்றால் ஆளுகை பெரிய ராஜா, அதனால அந்த மனைவி செத்து போனால் இது அவளுடைய ஞாபகத்தினாலே அந்த அன்பினாலே தாஜ்மகல் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டும் பொழுது உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த தாஜ்மகல் வந்து பார்க்கிறாங்க. அதே போல தான் நேபிகாத் நேச்சார் அந்த ஹேங்கிங் காரணம் ஏற்படுத்தினார். அதே போல தான் நம்ம இயேசு கிறிஸ்துவும் ஹலலுயா, நம்முடைய மலவான் தான் இயேசு கிறிஸ்து ஹலலுயா. நம்ம மேல உள்ள அன்பினால, நம்ம மேல உள்ள பாசத்தினால இதை என்ன சேர்ந்தால் நமக்கு வந்து இந்த கார்டன் ஆஃப் ஈடன் அவர் கொண்டு வருகிறார். ஹலலுயா, உனக்கு பாரு அழகான ஒரு மில்லினியம் ஹலலுயா நமக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கும் ஒரு நாளில நம்ம அங்க பிரவேசி நம்ம மனவாட்டின் மேல உள்ள அன்பினாலே, நம்ம மேல உள்ள ஒரு தீராத அன்பினாலே நமக்கு என்ன சொல்றால் நீங்க கொஞ்ச காலம் நீங்க இரு, நான் மேல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், உன் யாரும் டச் பண்ணாம நான் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பிசாசு உன்னை டச் பண்ண முடியாது, உன்னை பயங்காட்டலாம், உன்னை கொஞ்ச நேரம் திகைக்க வைக்கலாம், ஆனா உன்னை ஒண்ணு டச் பண்ண முடியாது. அங்கிருந்து நான் வாட்சஸ் நான் மங்கிட்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். உனக்கு விரோதமாக வர்றவங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன், நியாய தீர்ப்பு கொடுப்பேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். உங்களுக்கு நீ பயப்படாத, எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நான் நேரடியா இங்க இல்லாதாலும் அங்கிருந்து நான் வந்து இதை எல்லாத்தையும் உன் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன்னுடைய சபையை நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லாமே நீ எதுக்குமே பயப்படாண்டாம், உனக்கு நான் ஜெண்டல் மிலினியத்தை ஏற்படுத்திருக்கிறேன், கோல்டன் ஆஃப் ஏடன் ஏற்படுத்திருக்கிறேன். ஹலலுயா, ஒரு நாள் நீ என்னோடு கூட நீ அங்க ஜீவிப்பாய். ஹலலுயா, எத்தனை பேர் சொல்றேன் இதான் எட்டர்னல் பிளேஸ். கவர்மெண்ட்ல பணம் இத்தனை லட்சத்துக்கு மேல அத்தனை லட்சம் வச்சா உங்களை வந்து பிடிப்போம், நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த கவர்மெண்ட் இவ்விதமாக சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் பொழுது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு மஞ்சனுக்கு என்னன்னே சட்டம் என்னன்னே புரியாதபடி இருக்கும் பொழுது நம்ம ஹெவன்லி கோர்ட் ஹலலுயா அருமையான பிளான் வைத்திருக்கிறது. ஹலலுயா, நம்மை குறித்து அருமையான பிளான் வைத்திருக்கிறார். ஹலலுயா, இந்த உலகம் வந்து அழியும் பொழுது இதை இருக்கின்ற அந்த ராஜ்யங்கள் கல் வந்து மோதும் பொழுது தவிடு பொடியா அது மாறி போகும், உலகத்தின் ராஜ்யங்கள் அழிஞ்சு போகும். கேர்டு கேர்டு வரும்பொழுது எல்லாமே அழிஞ்சு போகும். நான் ஒன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு அங்கே வெட்டிங் ஷப்பருக்கு கொண்டு வருவேன். ஹலலுயா, நான் இந்த உலகத்தில் உன்னை குழந்தை மில்லினியமா மாத்திடுவேன். உனக்கு ஏடன் தர ஹேங்கிங் கார்டனை நம்ம எது நோக்கியிருக்கல, ஹேங்கிங் கார்டன் திருப்பி ஏற்படாது. ஹலலுயா, ஒரு சிலர் ஹேங்கிங் கார்டனை திருப்பி கொண்டு வரலாம் ட்ரை பண்றாங்களாம், அந்த அதிசயத்தை கொண்டு வரதுக்கு அவங்களால கொண்டு வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய மலவான இயேசு கிறிஸ்து நம்ம மேல உள்ள அன்பினால நமக்கு மில்லினியத்தை கொண்டு வருவார். ஹலலுயா, நீ உலகத்தில் கொஞ்ச காலம் ஜீவிச்ச, வார்த்தையானது உன்னை சந்தித்தது, அப்பொழுது நீ உன்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது, நீ மறுபடியும் பிறந்தாய். ஆனா என்ன சொன்னால் நீ பல உபத்திரத்தின் மத்தியிலே நிந்தையின் மத்தியிலே என் வார்த்தைக்காக சில வருஷம் நீ ஜீவித்த. எனக்கு 40 வருஷம் இந்த ஊழியத்தை செய்த 4 நாள் மாதிரி எனக்கு தெரியும். நான் வந்து இங்க வசராஜத்துக்கு வந்து 4 நாள் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியும். 40 வருஷம் ரொம்ப சீக்கிரமா ஓடி போச்சு, இன்னும் இருக்க கொஞ்ச வருஷம் சீக்கிரமா பறந்துடாது, டக்கு டக்குன்னு புது வருஷம் வந்துகிட்டே இருக்கு. அதனால பாருங்க, இன்னும் கொஞ்ச காலம் நீ என் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா, இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் என் வார்த்தைக்காக நீ ஸ்டாண்ட் பண்ணா நான் என்ன செய்வேன், உனக்கு வந்து கார்டன் ஆஃப் ஏடன் கொண்டு வர, ஹலலுயா, உனக்கு நான் மில்லினியம் கொண்டு வர, ஹலலுயா. நீ இதை மாதிரி உலகத்தை நீ கண்டிருக்கவே மாட்டாய், ஹலலுயா. உனக்காக நான் ஒரு பெரிய சிட்டியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ஹலலுயா. அதனுடைய எனக்கு என்றால் வீதி எல்லாம் பளிங்கை போல சுத்த பண்ணா இருக்கிறது, அது மலுங்க எல்லாம் ரத்தன கற்களினாலே அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஹலலுயா, இதை செகைனா கோரி இருக்கிறது. இதை மாதிரி ஒரு பட்டணத்தை நீ பார்த்திருக்கவே மாட்டா. இப்ப சென்னை பட்டணத்திலே நீ எனக்கு சாட்சியா ஜீவித்தால் உனக்கு நியூ ஜெருசலேம் என்ற ஒரு பெரிய சிட்டி, இதை சுழல் என்றால் அந்த டயமண்ட்னால அது கட்டப்பட்ட அந்த அந்த பெரிய சிட்டி என்றால் உனக்கு நான் பிரசன்டேஷன் தருவேன் சொல்லும் பொழுது எத்தனை பேர் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க? இந்த வேர்ல்லி கவர்மெண்டையும் ஹெவன்லி கோர்ட்டையும் நீங்க பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மனுஷனுடைய ராஜ்யத்தையும் இந்தியா கவர்மெண்டையும் இதை தேவனுடைய ராஜ்யத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. இதை விட அது எப்படி பெட்டர் பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் அவங்க ஏற்படுத்திக்கார். அவருடைய திட்டம் எப்படி, அவருடைய மனசு எப்படி, இன்னைக்கு உலகத்தை ஆளுகிற மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப கேடுபாடு உள்ளதா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தைக்கு இசைவா நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சொல்லுவோம் என்றால் இங்கேயும் பாதுகாப்பு, இங்கேயும் ஆசீர்வாதம், அதுவும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தருவார். இப்படி இருந்தும் ஒரு ஆத்மா தேவனை நேசிக்காதபடி அவரை விட்டு மனம் போல பாவத்திலே தேசித்தனத்திலே அது போகிறது என்றால் அது எப்படின்னு எனக்கு புரியல. அவர் ஹெவன்லி வாட்சி அங்கே இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். மனுஷனுடைய வழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் செய்யற அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்க கோர்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ணா தேர் இஸ் நோ அதர் என்றால் கோர்ட் பவர் என்றால் அப்பீல் அப்பீல் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரல் ஹைகோர்ட்ல ஏதாச்சுன்னா அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். ஆனா வந்து அங்க வந்து கோர்ட் வந்து he had to serve the sentence because there was no court of appeal. அங்க கோர்ட்ல பாஸ் ஆனா அப்பீல் பண்றதுக்கு வேற கோர்ட் கிடையாது. அதுதான் இருக்கிறதுல செஞ்சது. இன்டர்நேஷனல் கோர்ட்டை விட பெரிய கோர்ட் வந்து ஹெவன்லி கோர்ட். அங்க சென்டென்ஸ் பாஸ் பண்ணியாச்சுன்னா அப்பீல் பண்ணவே முடியாது. அப்பீல் பண்ணா அதை விட பெரிய கோர்ட்டுக்கு போகணும். அதை விட பெரிய கோர்ட் இல்லையே. கத்தருக்கு பயந்து நடக்குது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. எல்லாரும் விசுவாசியானாலும் அவிசுவாசியானாலும் எல்லாரும் ஆண்டவர் பார்க்கிறார். அவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாலும் எந்த மதத்தை சேர்ந்தவனா ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனையும் பார்க்கிறார். There is no other garden. இன்னொரு கார்டன் இல்ல. நமக்கு வந்து கார்டன் வந்து ஏடன், அது மில்லினியம். அந்த கத்திரிக்கு சோத்திரம் ஹலலியா. அந்த மில்லினியம் வரப்போகிறது. யுவர் வேரிங் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங். நீங்க கவலைப்படுறதுனால நீங்க எதையும் மாற்ற முடியாது. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்ம ஆதாயம் பண்ணினா அதையும் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். அதன் மேல பேராசை வச்சு பிரயோஜனம் இல்லை. We are looking for eternal things. Hallelujah. நித்தியமான காரியத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. இதை ஜனங்கள் பண்ட போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யத்துக்குறோமா ராஜ்யம், ஜனத்துக்குறோமா ராஜ்யம் என்பது தமிழர்கள் மரம் மதிக்கப்படுகிறார்கள் என்று இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ளவருக்கு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கிறது. உலகபுறமா பார்த்தா அது ஒரு நல்ல ஃபீலிங் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு உணர்வு. தமிழர்கள் என்ற உணர்வு ஒற்றுமை வந்திருக்கிறது. அதனால பாருங்க எனக்கு என்றால் அவங்க ஃபைட்டிங் பண்ணி கொடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபைட் பண்ணிடுறாங்க. தே ஆர் ஃபைட்டிங் ஃபுஸ்ஸிங் எதற்கு என்றால் அவங்க வந்து அவங்க வந்து எனக்கு தர்க்கங்களை பண்ணுகிறார்கள். பல யூடியூப்ல சில கமெண்ட் கொடுக்கிறாங்க. பல மீடியா வந்து எனக்கு என்றால் ஜனங்களுடைய சொல்லுகிறதெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்க இன்னைக்கு புள்ள உலகமே தமிழ்நாடு எல்லாமே அதுதான் பார்த்துட்டு இருக்கு. என்ன நடக்கிறது? ஆனா அதே நேரத்தில் கத்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால் மணவாட்டியை முத்திரை போடுகிறார். இப்படி உலகம் ஒரு பக்கத்தில் அப்படி இருக்குது. மெரினா பீச்சில் அப்படி நடந்துட்டு இருக்குது. ஏதோ அங்கே எல்லாத்துலயும் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நடக்கும் பொழுது கத்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய பிரைட வந்து சீலிங் அப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. ஹீ சீலிங் அப் த பிரைட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பசுத்தாவின் நல்ல நடப்பி நீ அங்க வந்துரு, இங்க வாழ முடியாது. இங்க எல்லாமே அகைன்ஸ்டா வரும். இன்னும் கொஞ்சம் போக 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 போராட்டங்கள் ஜாஸ்தி வரும். ஜனத்துக்கு வருமா ஜனமும், ராஜ்யத்துக்கு வருமா ராஜ்யம் வரும். இதோ என்றால் இத எக்கனாமிக்கே வந்து என்ன சொன்ன பொருளாதார தடைகள்லாம் வரும். விதமான காரியங்கள்லாம் வரும். என்ன நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியாது. அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உனக்கு முத்திரை போடுகிறேன். பசுத்தாயில முத்திரை போடுகிறேன். ஹலல்லியா. நீ வந்து அந்த ஹெவன்லி அந்த கோச்சோடு கூட அந்த சட்டத்திட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நல்ல மாதிரி நடந்து என்ன உன் என்ன மேல கொண்டு சொல்வேன் கத்த சொல்லுகிற. ஹலல்லியா. தே கான்ட் டச் மீ. அண்ட் சொல்லுகிறார் ஜெர்மனியில பிரசம் பண்ணும் பொழுது அவர் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அவர் கத்தோலிக்கத்தும் கம்யூனிஸ்டத்துக்கு விரோதமாக அவர் பீச் பண்ணனால அவரை ஷூட் பண்ணதுக்காக கன்னை வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. இந்த மந்திரவாதிகள் அந்த கேன்வாஸ் துணியை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு, அந்த டென்ட்டை பிச்சுட்டு போற அளவுக்கு புயல் காத்தை ஏற்படுத்த ஆயமா விச்சிகிராட்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, இதோ கம்யூனிஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, கத்தோலிக் மார்க்கம் எல்லாமே பிரதர்னா பேச வரும்பொழுது அவரை ஷூட் பண்ணலாம் என்று இருக்கிறார்கள். அவ்விதமா இருக்கும் பொழுது பிரதர்னா சொல்லுகிற தே கான்ட் டச் மீ, அவங்க என்ன தொட முடியாது. அன்டில் காட் இஸ் பினிஷ்ட் வித் மீ, ஹல்லேலூயா, என்னை கொண்டிருக்கிற ஊழியம் முடியும் வரைக்கும் யாரும் என்னை டச் பண்ண. அதுதான் பிரதர் பிரணாமுடைய ஃபெய்த். உங்களுடைய ஃபெய்த் என்ன ஃபெய்த்து? என்னை கொண்டுள்ள அவருடைய தீர்மானம் இந்த உலகத்திலே நிறைவேறும் வரைக்கும் தே கான்ட் டச் மீ, நோபடி கேன் டச் மீ, ஹல்லேலூயா. சாத்தான் கேன் டூ எ திங், ஒன்னும் செய்ய முடியாது, சாத்தான் செய்ய முடியாது. அன்டில் காட் இஸ் பினிஷ்ட் வித் மீ, என்னை கொண்டுள்ள தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் சாத்தான் ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? இதோ பல சரீரத்தில் பல பலவீனங்களை கொண்டுவரலாம், வியாதிகளை கொண்டுவரலாம், பல போராட்டங்கள் வந்து பல விதத்தில் வரலாம். இதோ என்ன வந்தாலும் நமக்கு ஒரே ஃபெய்த் வந்து நம்மை குறித்த தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மெல்லி கோர்ட்ல நம்மளை குறிச்சு அங்க தீர்மானம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது அந்த பர்பஸ் நிறைவேறும் வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பல விதமாக இமேஜினேஷன் பண்ணிடலாம், கிரிமினலா திங்க் பண்ணலாம். சிலருக்கு வந்து எப்பவுமே தாட் வந்து கிரிமினலாவே இருக்கும், தப்பாவே யோசிப்பது, தப்பாவே சொல்வது, வாயில தப்பான வார்த்தைகள் தான் வரும். அவங்க மூளை அப்படி இருக்குது அவங்களுக்கு. அதை நம்ம பரிதாபப்படணும். என்ன எப்பவும் பார்த்தாலும் நல்ல மாதிரியே யோசிப்பதில்லை, நல்ல மாதிரி வாயில வார்த்தையே வருதில்லை. அவங்களுக்கு பரிதாபம் பண்ணணும், குறை சொல்லுது அவங்களுக்காக பரிதாபம். அவனுக்கு அந்த மூளை மாறலையே. நம்ம எப்பவுமே விசுவாச வாழ்க்கை தான் வாழணும். ஹல்லேலூயா. எப்பவும் நம்ம மூளை நல்ல மாதிரியே சிந்திக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஹெவன்லி கோர்ட் எப்படி சொல்லுதோ அதே மாதிரியே சிந்திக்கணும். என்னை கொண்டுள்ள தேவனுடைய தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் சாத்தான் கேனாட் டச் மீ. ஹல்லேலூயா. இது வந்து அங்கே சொல்ற பாயிண்ட், அதை நம்ம சொல்லுவோம். பாஸ்டர் தள்ளி சொல்லணும், அது அப்படி ஆயிரும், அவங்க சளியில செத்துட்டாங்க, இவங்க சளியில செத்துட்டாங்க, தொத்து வந்துட்டு அப்படி சொல்லுனா ஜோரா மருந்து, இது டைபாய்டு தெங்கா மாறிடுமோ, இது அதா மாறிடுமோ, இது சாத்தான் சொல்றது. ஒரு சின்னது வந்த உடனே கிரிமினலா திங்க் பண்றது, இந்த மாதிரி இது வந்து சாத்தானுடைய தாட்ஸ் அங்க வருது, சாத்தான்ஸ் மைண்ட் வருது. நமக்கு சாத்தான்ஸ் மைண்ட் இல்ல, நமக்கு காட்ஸ் மைண்ட் வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய சென்றால் இது அந்த சிந்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மெசேஜ் ஆக நமக்கு தேவனுடைய சிந்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இருக்குது. மாடு என்னைக்காவது தலையை மேல தூக்குமா? மாடு புள்ள நேரக்கு எப்பவும் கீழே, நம்ம தலையை மேல தூக்கலாம், அந்த மாடு தலையை மேல தூக்க முடியாது. அது எப்பவுமே அது கீழே தான் இருக்கும். ஆனா இப்பொழுது இவன் லிட்டி சேஃப்கார்டு, இப்ப நேர்காட்டு தலையை தூக்குறான், மாடு தலையை மேல தூக்கு. அந்த 7 காலங்கள் முடிந்த பின்பு அவன் உன்னதத்திலிருக்க தேவனை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. When I lifted my eyes to heaven, all doesn't lift his eyes to heaven. மாடு தன் கண்களை வானத்துக்கு நேரம் எடுக்க முடியாது. இப்பொழுது கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து பார்த்து உன்னதமானவர் தான் அவர் இந்த ராஜ்யபாரத்தை கொடுத்தார், நான் அல்ல, அவர் தான் இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்று இது அவன் நினைக்கும் பொழுது அவன் ராஜ்யபாரம் திருப்பி அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. சில மனுஷங்கள் எப்பவுமே பூமிக்குரியவர்களே பார்த்துக் கொண்டிருக்கிறது, எப்பவுமே அது மேல ஒரு நாள் எட்டி பார்க்காது, இப்படியே தான் பார்க்கணும். நம்ம மேல பார்க்கணும். ஹல்லேலூயா. அங்க ஒரு கோர்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அங்க நம்ம லைஃப் அங்க டிசைட் பண்ணி இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். நான் அவருக்கு கீழ்படியணும், ஏன் இசம்பல போகக்கூடாது, நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். எல்லாம் அவர் கத்தர் கத்தர் சொல்லலாம். அப்படியே வார்த்தைன்னு சொல்லும் பொழுது இதை நமக்கு புத்தி தெரிஞ்சிட்டு இன்சானிட்டி நம்மளை விட்டு போயிட்டு, பைத்தியம் நம்மளை விட்டு போய்விட்டு, everything is happening on the earth right now. இப்பொழுது நடக்கிற எல்லா காரியங்களும் என்னென்றால் அது வந்து பைபிள்ல எழுதியிருக்குது. அது பைபிள்ல எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. இப்பொழுது உலகத்தில் நடக்கிற காரியங்கள் பைபிள்ல எழுதியிருக்குது. Everything that is happening on the earth right now, it lays in this Bible. இந்த பைபிள்ல அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹலோ, காட்ஸ் வேர்டு வந்து எப்படி இருக்குதுண்டா? என்னுடைய ராஜ்யம் எது? வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. மத்தேயு 12:21 வாசிக்கிறோம், The kingdom of God is in you. It is the word made spirit and life in the believer. தேவனுடைய வார்த்தையானது ஆவியாகவும் அது ஜீவனாக மாறி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய தேவன் உங்கள் பாதங்களை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா! மத்தேயு 12:21, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு நினைக்காது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி இருக்கிறது? காட்ஸ் வேர்டு வந்து நங்க கேட்கிற வார்த்தையானது அது ஸ்பிரிட் அண்ட் லைஃபா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா! இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ரியல் பவர் அங்கதான் இருக்கு. The real power of God in the country, in the world, is where the word and the message for the hour is. எங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்துக்குரிய செய்தி இருக்குதோ அங்கதான் உண்மையான வல்லமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உண்மையான வல்லமை இங்கதான் இருக்குது. மனவாட்டின் மத்தியில தான் உள்ள உண்மையான வல்லமை இருக்கிறது. Hallelujah! The message of the hour, to see the predestinated mystery of God's will. தேவனுடைய முன்பு தீர்மானிக்கப்பட்ட அவருடைய சித்தம் என்னது என்பதை இந்த மெசேஜ் அதாவது நமக்கு ரிவீல் பண்ணும் பொழுது, இதை தானியலுக்கு அது ரிவீல் பண்ணது. தானியலுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருந்தது, நேபுகாத்நேச்சாருக்குள்ள பாபிலோனிய ராஜ்யம் இருந்தது. தானியலுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் அழியாது. தானியலுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் பண்ண பாபிலோனிய ராஜ்யம் நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யத்தை அழிச்சு போறோம். ஹல்லேலூயா! நீ ராஜாவா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், நான் உனக்கு பயட மாட்டேன். எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா! கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் இன் யூ. ஹல்லேலூயா! உலகத்தில் இருக்கிறதை காட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா! The message of heaven is to his agenda. நமக்கு என்ன செய்யறார்? To see the predestinated will of God. Hallelujah! தேவனுடைய முன் தீர்மானிக்கப்பட்ட சித்தம் என்ன என்பதை நம்ம காணும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா! ஆறாம் காலம் ஊதும் போது செகண்ட் வேர்ல்ட் வார், ஜெர்மன் வந்து உடைஞ்சு போனது. ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன் வந்து உடைந்து போனது. ஹிட்லருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. இதை இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜப்பான் பாதிக்கப்பட்டது. ஹிரோஷிமா நாகசாக்கிலே அட்டாமிக் பாம்பு வந்து அது பாதிக்கப்பட்டது. இரண்டாம் உலகத்தில் ஜெர்மனும் ஜப்பானும் பாதிக்கப்பட்டது. தேர்ட் வேர்ல்ட் வார் முழு உலகமும் அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் ஒரு சேனல் கொடுத்திருக்கிறார். அதுதான் மெசேஜ் ஆஃப் ஹெவன். ஹல்லேலூயா! டு சீ த ப்ரீ டெஸ்டினேட்டட் மிஸ்ட்ரி ஆஃப் காட். ஹல்லேலூயா! தேவனுடைய அந்த ரகசியம் என்ன? இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? அவருடைய சபையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? என்னை குறித்து அவருடைய ப்ரீ டெஸ்டினேட்டட் பில் என்ன என்பதை நீங்க காணும் பொழுது, தட் இஸ் த பவர். அங்கதான் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா! இட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஹல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. லைன் அப் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா! நம்முடைய லைஃபை வந்து வாழ்த்தோடு லைன் அப் பண்ணும் பொழுது, வரிசைப்படுத்தும் பொழுது, ஒருங்கிணைக்கும் பொழுது, தட்ஸ் த கிரேட்டஸ்ட் பவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அதனால இதுக்கு மேல ஒரு கோர்ட் இல்லை. உலகத்தின் மக்களை அப்ளை பண்ண முடியாது. கேஸ்ல இருந்து தச்சிக்கொள்ளலாம், பெரிய லாயரை பிடிக்கலாம், பெரிய வக்கீலை பிடிக்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பிடிக்கலாம். பணத்தினால நம்ம அதை எப்படி மாத்தலாம்? அல்லது என்னால முடியாது, அங்கே முடியும், அங்க முடியாது. அந்த கோர்ட்டுக்கு மேல ஒண்ணு முடியாது. என்ன செய்யணும்? மேக் ஏ சாம்பிள், மேக் ஏ சிம்பிள். நம்ம வந்து நம்ம எளிமையாக மாற்ற வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா! அவரால் வந்து நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. ஸ்டோன் வந்து புறப்பட்டு வந்துட்டு, ஹெட் ஸ்டோன் இறங்கி வந்து விட்டது. ஹெட் ஸ்டோன் இப்பொழுது மோத போகிறது. ஹல்லேலூயா! கையால் பெயர்க்கப்படாத கல்லிருந்து அது மலையிலிருந்து புறப்பட்டு வந்து அந்த சிலையின் பாதத்தின் மோர் மோழுகும் பொழுது, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு களிமண் எல்லாமே நொறுங்கி போய் அந்த கல்லு பெரிய ராஜ்யமாகிவிட்டது. தானியேல் 2:44 வாசிக்கும், தட் இஸ் அ ஸ்டோன் தட் வாஸ் கட் வித்வுட் ஹேண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் த கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேர் இஸ் நோ அதர் காட் பிசைட் ஹிம். அவரை தவிர வேற தேவன் அல்ல. மூணு கடவுள் கிடையாது, ஒரே தேவனின் மூணு வெளிப்பாடு. ட்ரினிட்டி இஸ் நாட் அ பைபிள் வேர்ட். காட் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், பிதாகுமார பசுத்தாவி எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் சரீரப்பரமாய் இருக்கிறது. அந்த ஸ்டோன், அந்த ஹெட் ஸ்டோன், அந்த தலைக்கல், இந்த படத்துல இருக்க தலைக்கல், உருண்டு வந்து கொண்டிருக்கிற ராஜ்யங்கள் அழிய போகிறது. பபிலோன் ராஜ்யம் மட்டுமல்ல, எல்லா ராஜ்யங்களும் அழிய போகுது. அந்த ஸ்டோன் வந்து பெரிய கல்லாகி அது உலகத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. அதுதான் ரியல் பவர். அதுதான் அந்த ஸ்டோன் வந்து இப்பொழுது நம்மத்தில் இருக்கு. ஹெர்சோன் நம்மத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஹெர்சோன் வந்து என்ன, ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹெர்சோன் வந்து அன்பு, ஆத்தின் மேல் உள்ள அன்பு. எத்தனை பேர் நம்ம வார்த்தையை நேசிக்கிறோம். அந்த வார்த்தையின் மேல் உள்ள அன்பு தான் டிவைன் லவ், ஹார்டே லவ், பெர்ஃபெக்ட் லவ். வார்த்தை நிமித்தம் இங்கே ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருக்கிறோம், சன் ஆஃப் காட் அண்ட் டாட்டர் ஆஃப் காட் இருக்கிறோம். அந்த வார்த்தையின் மேல் இருந்த அன்பு, இந்த அன்பு நம்மளை விட்டு போயிட்டுனா எல்லாமே போச்சு. ஹெர்சோன் அந்த அன்பை கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகமெங்கில சகல ஜனங்களையும் ஒரு வார்த்தை நிமித்தமாக ஒன்று சேர்க்கிறது. இந்த லவ் தான், இதுதான் பவர் அதிகம். இந்த வெளிப்பாடு தான் பவர் அதிகம். உலகத்தின் ராஜ்யங்களை உலகத்தையே அது ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஹல்லேலூயா. அந்த கிங்டம் இஸ் எஸ்டாப்லிஷ் இன் அவர் ஹார்ட்ஸ். அந்த கிங்டம் வந்து நம்ம மத்தியில இருக்கிறது. அந்த கிங்டம் மனவாட்டின் மத்தியில இருக்கிறது. அதை சுத்தி உலகத்தின் ராஜ்யங்கள் இருக்குது. எல்லாமே அழிஞ்சிப்போம். ஹெவன்லி கோர்ட் இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் இருக்கிறோமா, ஹெவன்லி கோர்ட் அங்க சென்டென்ஸ் கொடுக்கும் பொழுது அப்பீல் பண்ண முடியாது. அப்பீல் பண்றதுக்கு வேற கோர்ட் இல்லை. அவன் தன்னுடைய தலையை நிமிர்ந்து பார்த்து அவன் அதை அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தர் தான் இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்று அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல ஆண்டவர் என்ன உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், அப்படியே தீர்மானம் என்ன, நான் விசுவாசியோட சேர்ந்துக்கிட்டு நான் அங்கெங்க சுத்திக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டு பைபிள் படிக்காம ஜெபிக்காம கத்திர தேடாம நாய மனம் போல போனதுக்கு அதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். எனக்கு ஒரு மெசேஜ் அவர் கொடுத்திருக்கிறார், நான் அந்த வார்த்தையை நேசித்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும். ஹல்லேலூயா. உலகத்தை தேவன் நியாயத்துக்கு கொடுக்கும் பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கும் என்றால் நான் அவருடைய ராஜ்யத்தில் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா. பூமியில அந்த ராஜ்யம் சாதிக்கப்படும் போது நம்ம ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. நமக்கு ஹேங்கிங் கார்டன் அல்ல, நமக்கு கார்டனா தேவன், நமக்கு மில்லினியத்தை ஏசி கொண்டு தவிர கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் மாயையாயிருக்கிறான், எந்த மனுஷனும் பொய்யனாயிருக்கிறான், தேவன் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையே மாறாது. நம்ம அதை உறுதியாக படித்துக் கொள்வோம் என்றால் எவ்வளவு பிளஸ்ஸிங், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பவர் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். நம்ம லஜ்ஜம் பண்ணும். எ வாட்சர் அண்ட் ஹோலி ஒன் கமிங் டவுன் ஃப்ரம் ஹெவன். நீ வர்ணேச்சா சொல்கிறான், வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பசுத்த காவலனை ராஜாவாகி என்ன நீர் கண்டீரே, இதோ நான் கண்டேன் ஒரு காவலாளன் இறங்கி வந்த, இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார் மனவத்தை மேல கொண்டு செல்வதற்காகவும் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஸ்டோன் நமத்தில் இருக்கு, அந்த ஹெர்சோன் நமத்தில் இருக்கு. அந்த ஹெர்சோன் உலகத்தை மோதும், ஆனால் அது ஒரு ராஜ்யமாக மாறும். அந்த கல் பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிச்சு, அந்த கல்லை நாம சேர்ந்தவர்களாயிருக்கும். நம்முடைய ஊழியமானது, நம்முடைய ஜீவியமானது அந்த தலைக்கல்லிலே கட்டப்பட்டிருக்கு. நம்ம லௌகிக்கே கிடையாது. ஹெர்சோன் இன்விசிபிள் யூனியன், காணக்கூடாத இணைப்பில் இயக்கப்பட்டிருக்கிறோம். தானியல் தீர்க்கதரிசி அங்கே இருந்தது போல இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு ப்ராஃபசி நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் அதை காணும். அவிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால கத்திர நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இயேசுவே நமக்கு சூத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கத்திர நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை அவருடைய வார்த்தையானது மாறாததாக இருக்கிறது. அதே சேம் பேட்டர்ன் இப்பொழுது நிறைவேறப் போகுது. நேச்சாருக்கு நடந்ததுதான் உலகத்தின் மக்களுக்கு நடக்கப் போகுது, உலகத்தினுடைய தலைவர்களுக்கு நடக்கப் போகுது. ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம் அழிஞ்சு போற நேரத்தில் இருக்கு. உலகம் வந்து இன்சானிட்டியில் இருக்குது. மக்களுக்கு என்னதுன்னு தாரியம் தெரியல. நமக்கு ஆண்டவர் அந்த டெசினேட்டட் வில் ஆஃப் காட் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தானியலுக்கு எல்லாமே வெளியரங்கமா இருந்தது, எதுவுமே மறைபொருள் அல்ல. இன்னைக்கு நமக்கு எதுவுமே மறைபொருள் அல்ல. The message of the Hava வந்து நம்ம வந்து God's sovereign plan of God நம்ம பார்க்கிறோம். அவருடைய ப்ரீ டெஸ்டினேட்டட் வில் நமக்கு இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. The mystery of predestinated will இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கும் பொழுது we are God's children, we are His bride. நமக்காக ஒரு ராஜ்யத்தை அவரை ஏற்படுத்த போற, இந்த பூமியில சாதிக்க போற. எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் கர்த்தர், எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு இசைந்து போவோம் என்றார். எவ்வளவு பவர், எவ்வளவு நமக்கு பாதுகாப்பு, எவ்வளவு பிளஸிங். அவன் எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரம் தூதிங்கன்னு நினைக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே. தேங்க்யூ. கையால் பயக்காத கல்லன்று பாயும் கண்ணாலையாகி இப்போ நீப்பும், கையால் பயக்க கல்லன்று பாயும் கண்ணாலையாகி இப்போ நீடங்கள் பாலைகள் தாரும் இந்த கடைசி காலத்தில் தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே, தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. தேவந்தரு இந்த நிறங்கி தேவ பகவன் சம்பாதம் இருக்கு, நீதனை நியாயம் தீசிடுவா, உள்ளோடு மக்களும் கண்டிடுவா, நீதனை நியாயம் தீசிடுவா, உள்ளோடு மக்களும் கண்டிடுவா. கத்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே, கத்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. ரேசிக்கிற நல்லா அந்தபடியுமே துதிக்கிறோம். வானத்திலிருந்து பசுத்த காவலனாகிய ஒருவர் இறங்கி இருக்கிறார். பின்பு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் அடைவதனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசிக்குமாயிற்று. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். என்னோடு பேசின சத்தத்தை நான் பார்க்க திரும்பின போது ஏழு குந்துத்துகளை அந்த குத்துகளுக்கு மத்தியிலே நிலங்கி தத்து மார்பருகே தெற்கச்சை கட்டிக் கொண்டிருந்த மனுஷகுமான கொப்பானவரை கண்டேன். அவருடைய சரசு மைவ வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போல வெண்மையாயிருந்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டையும் பெறப்பட்டது. நம்முடைய வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அந்த ஹெட்சோன் வந்திருக்கிறது. அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இறங்கி வந்திருக்கு. இதை நேபுகாத் நேச்சாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, டேனியலுக்கு ரிவீல் பண்ணும்படியாது, வந்திருக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் அழியும்படியாக ஹெச்எல் வந்திருக்கிறது. அந்த கண்ணோ பெரிய கண் விளையாட்டு. தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே சுவாமி. இன்னைக்கு காட்ஸ் வேர்ட் வந்து லைஃப் ஆன் ஸ்வீட் ஆகும், எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கு. ராஜ்யம் வல்லமை உள்ளது. எங்களுக்கு மறைபொருள் இல்லை, எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருக்கு. சிம்பிள் பின்னால என்ன மீனிங் இருக்கிறது. உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாத்தையும் வெளிப்படுத்திக் கொள்வது. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு இசைவாக இருப்போம் என்றார். எங்கள் வாழ்க்கையை எங்களுடைய வார்த்தைக்கு இசைவாக நாங்கள் கொண்டு வருவோம் என்றால், எங்களை சப்மிட் பண்ணுவோம் என்றால், ஒப்பு கொடுப்போம் என்றால், எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க நீ நல்லவராயிருக்கிறீ. எல்லாமே உங்களுடைய ஆதீனத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கீழே இருக்குது. சாட்டன் கேனாட் டச் அஸ் தானியேலை யாரும் தொட முடியவில்லை. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. விரோதிகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. பசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அதே போல நாங்கள் அந்த விதமான ஒரு காலத்தில் நாங்கள் சீவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் ஒரு மெசேஜ் கொடுத்திரு, செய்தியை கொடுத்திருக்கிறீர், வழிபாட்டை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் பற்றிக் கொள்ளும் பொழுது அது அசட்டா இருக்கிறது, சொத்தா இருக்கிறது, ரிச்சஸ் ட்ரெஷர், அழிவில்லாத ட்ரெஷர் ஆயிருக்கு. எங்களுடைய இதயமாகிய பொக்கிஷத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள அனைவருக்கு கிருபை தருவீராக. இந்த வெளிப்பாடுகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்தை ஆழமாய் பதியட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தான் எங்களை ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். கர்த்தராய் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இது கூட நம்ம எழுந்து எல்லாரும் எழுந்திருந்து பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே கர்த்தரை கண்ணப்படுத்துவோம். சில ஜீவானந்த அவர்கள் வந்து இங்க பாடலை நடத்துவார்கள்.
பாடலில் 336 பாடலில் 336 எக்கால சத்தம் வானில் துணிக்கிடவே திரு இயேசு மகாராசனே வந்துடுவார். எக்கால சத்தம் வானில் துணிக்கிடவே இயேசு மகாராசனே வந்துடுவார். எக்கால சத்தம் பாணி துணிக்கிடவே மராஜனே வந்துடுவார். அந்த நாள் மிக சமீபமே, புத்தர்கள் யாவரும் சேர்த்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, புத்தர்கள் யாவரும் சேர்த்திடவே. தேவனை சந்திப்போமே, தேவ காலம் மாறி சொல்லிக்க தேவாசி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வாணி சொன்னிடவே எங்கே சுமராஜனே வந்துடுவார். பணமும் பூமியும் மாறிவிடும், வல்லவர் பகுற்றம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும், வல்லவர் பகுற்றம் மாறிடாதே. தேவதூதன் பாடல் தோன்றிக்க தேவனவரையிட்டோமே, தேவதூதன் பாடல் தோன்றிக்க தேவனவரையிட்டோமே. கால சத்தம் மாறி தோன்றிக்கிறதே யேசு மகாராஜனே வந்துடுவார். தன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்த்திடுவோம். தன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்த்திடுவோம். தந்தி கவலை அங்கேயில்லை, கண்ணி கவலை அங்கேயில்லை, கஷ்டத்தாமே வெளிச்சமவார். கால சத்தம் பாடல் தோன்றிக்கிடவே மராகமே வந்துடுவார். கத்தரின் நிலையை நாம் அறியோம், கத்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலத்தை யாவையும் அவரே அளிப்பார், அழைப்பார் பரமனோடு வாழ்ந்துவோம் எக்காலத்தம் பாடி தோன்றிக்கிறதே மராஜமே வந்துவார் கல்லூர்கள் பரவி ஆகும் கத்தரியை புரட்டுகிறார் கல்லூர்கள் பரவியாகும் கத்தரின் வசையை புரட்டுகிறார் கத்தறிவார் வாஜையை சீரும் காலம் பாடி கொண்டிருக்கவே மராஜனே வந்துவார் எத்தாலத்தம் பாடி கொண்டிருக்கவே
பசுத்தம் இறக்குள்ள நல்ல பிதாவே மெச்சுரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லபரா இருக்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தை எவ்வளவு நல்லதா இருக்கிறது. பைபிள்ல எங்களுக்கு அதிகமா எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தானியல் 4:37-39 இவ்வளவு நேரம் தியானிச்சிருக்கோம், அதுக்கு இவ்வளவு நேரம் போதாது. அதனால அதை சுருக்கமாக தியானிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தால் எழும்பி போக மாட்டோம், பிரசங்கம் நடக்கும் பொழுது எழும்ப மாட்டோம். உலகத்தின் மக்கள் உலகத்தின் காரியங்களுக்காக ராத்திரி பகலா போராடுகிறார்கள். நாங்கள் அந்த வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண எங்களை பசுத்தாயினால முத்திரைக்கு சொல்லுவீர், எங்களுக்கு நீர் உதவி செய்வீர், இந்த உலகத்தில் எங்களை பாதுகாப்பீர், போஷிப்பீர், வழி நடத்துவீர், முடிவில் மகிமையில எங்களை சேர்த்துக் கொள்வீர். இந்த கிரேட்டஸ்ட் ஃபெய்த்தினை தந்திருக்கிறீர். பாரம்பரியமாக நாங்கள் சபைக்கு வரவில்லை, நாங்கள் ஒரு உண்மையான இதயத்தோடு வந்திருக்கிறோம். காரியம் இன்னதென்று அறிந்து வந்திருக்கிறோம். நீர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுவீரா, வார்த்தையின் மேல் உள்ள அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுவீரா. உலகம் வார்த்தையின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்காமல் போனபடினாலே, சத்தியத்தில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படினாலே, இதை பொய்யை விசுவாசிக்க கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அனுப்பியிருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் நீர் அனுப்பியிருக்கிறீங்க, ஸ்பீச் ஆஃப் ட்ரூத் அண்ட் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் இதை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை பற்றிக் கொள்ள உதவி செய்யுங்கள். அது எங்களுக்கு ட்ரெஷர், அது நித்திய ஜீவன், அது எங்களுக்கு ஐஸ்வர்யம். அது முத்துக்களை பார்க்கல விலையேறப்பட்டது, இச்சிக்கப்படத்துக்கும் தோன்று அதுக்கு நிகர் அல்ல. என் வலதுகையில் நித்திய ஜீவனும் இடதுகையில் செல்வமே இருக்கிறது. நீர் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரா. தொல்லப்படுத்துகிற வியாதிகளை இயேசு நாமத்தில் கண்டு அதை நாங்கள் கடிந்துகோம். வி கண்டம் சிக்னஸ், வி கண்டம் சாட்டன். இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை கடிந்து கொள்கிறோம், சாத்தானை கடிந்து கொள்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் மேல் அவன் தொடாதபடி, அவனை கை வைக்காதபடி கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவே நீ தானே சுகத்தை தருவீராக. சோதனைகள், சாபங்கள், தரித்திரங்கள், பிசாசுடைய சகல கிரியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்கிப்பு. சமாதானத்தை கெடுக்கத்தக்கதாக பிசாசன ஆண்டவரே, அவன் மனசில் ஒருவரை ஒரு கொலை செய்யத்தக்கதாக அவனுக்கு பெரிய பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தேவ சமாதானத்தை தந்திருக்கிறேன். இந்த கடைசி காலத்திலே நீங்கள் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தருடைய நாம பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தாவே எங்களுக்கு அவர் பாதுகாப்பான இடத்தை தந்திருக்கிறீர். வார்த்தையின் கீழ், ரத்தத்தின் கீழ் அதை தந்திருக்கிறீர். இப்பொழுது நம்முடைய சட்டையின் கீழே வந்திருக்கிறோம். அந்தவரை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஜபங்களுக்கு நீ பதில் அளிப்பீராக. அன்னால் வந்து தேவசமத்தை ஜெபம் பண்ணினார், போகும்பொழுது சந்தோஷத்தோடு போனால் நாங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு போகும்பொழுது அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் காணத்தக்கதாக கருதத்தா. ஆசீர்வதிப்பீராக, எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மாலையிலையும் நாங்கள் கூடி வந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல இன்பமான நேரத்தை தருவீராக, சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தருவீராக, தேவ ஜனங்களை கூட்டிச் சேர நீர் எங்கள் மத்தியில மைமைப்படுவீராக. எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கத்ராஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். Yeah. கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.